இந்த கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் ஆனந்தரங்க பிள்ளை என்ற மிக முக்கியமான நபரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் சந்திக்கப் போவது சா கந்தசாமி. சா கந்தசாமி தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவர். சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார். அத்துடன் அவர் அதற்கு மேலாக நிறைய ஆவணப்படங்களை எடுப்பவர். ஆனந்தரங்க பிள்ளை பற்றி இவருக்கு எந்த விதத்தில் ஆர்வம் ஏற்பட்டது, அது தொடர்பாக அவர் என்னென்ன செய்திருக்கிறார், என்ன படித்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் போன்ற பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நான் இன்று அவரது வீட்டுக்கு போய் அவருடன் சிறிது உரையாடினேன். இந்த ஆனந்தரங்க பிள்ளை அப்படிங்கிறத பத்தி நாம மதுரையில சந்திச்சப்ப நீங்க சொன்னீங்க, அதுல இருந்து எனக்கு அதுல ரொம்ப உங்கள்கிட்ட அதை பத்தி மேற்கொண்டு பேசணும்னு ஆர்வம். ஆனந்தரங்க பிள்ளைங்கிற அந்த டாபிக்ல உங்களுக்கு எப்ப என்ன என்ன பண்றப்ப அந்த ஆர்வம் வந்தது?
நான் வந்து ஆனந்தரங்கம் பிள்ளையை பத்தி முத முதல்ல படிச்சு கானாசு கானா சுப்பிரமணியம் அவர் இலக்கிய வட்டம்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். அது வந்து 1964 வாக்குல. அந்த பத்திரிகையில் அவர் என்ன பண்ணாருனாக்கா, ஆனந்தரங்கம் பிள்ளையுடைய அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுதி அவருடைய அந்த நூலில் இருந்து சில பகுதிகளை வெளியிட்டார். அதை நான் படிச்சு வச்சிருந்தேன். அது என்னுடைய மூளைக்குள்ள அது அப்படியே ஏறி இருந்தது. பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா, தமிழில் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று பண்ணோம் அரசாங்கத்திற்காக.
அப்ப தமிழக அரசுக்காக
இல்ல, மத்திய அரசுக்கு,
மத்திய அரசுக்காக,
மத்திய அரசுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும். அது ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. ஸோ தமிழகத்துல எவ்வளவு சுயசரித்திர நூல்கள் எழுதப்பட்டிருக்கு, எப்ப எழுதப்பட்டுச்சு, அது யார் யாருடைய நூல்கள் வந்து முக்கியமா கவனிப்புக்கு உரியது அப்படிங்கறதுல இது இந்த ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய. இப்ப எல்லாம் டைரிங்கிறாங்க, அது நாம் வச்ச பேர் தான். அவரு டைரி என்ற பேரில் வந்து அவர் குறிப்பிடல. அதை நாங்க வந்து முதல் வாழ்க்கை சரித்திரமாக எடுத்துக்கொண்டோம்.
சரி, இப்ப கொஞ்சம் முதல் அப்படின்னா இவர் எந்த காலத்துல
இவர் வந்து நான் சொல்ல வரேன். இந்த ஆனந்தரங்கம் பிள்ளை வந்து அவர் அந்த ஆனந்தரங்கம் பிள்ளை ஒரு துபாஷி. அவர் 1789 பிறந்தார். சென்னையில் பிறந்தார், பெரம்பூரில் பிறந்தார். அவர் தந்தை வந்து திருவேங்கடம் பிள்ளை.
சரி,
இவர் முதல் மகன். இவர் வைணவர்கள் அவர்கள். அதையால் இவருக்கு ஆனந்த ரெங்கன் என்று பெயர் வைத்தார். அப்பொழுது ஆங்கிலேயர்கள் சென்னையில் அவர்களுடைய மதராஸ்
பட்டம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க ஆரம்பிச்சு ஒரு 50 வருடங்கள்
ஆயிருந்து புதுச்சேரியில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். துபாஷிகள் தேவைப்பட்டார்கள்.
துபாஷினா ரெண்டு மொழி.
இதுக்கு என்ன அடிப்படை கேடுனா, இது அந்த வாஸ்கோடி காமா 1798 லிஸ்பனில் இருந்து 1497 லிஸ்பனில் இருந்து புறப்பட்டு கொச்சியில வந்து அடையறான்.
சரி,
அதாவது முதல் நூற்றாண்டில் இருந்து, கிபி முதல் நூற்றாண்டில் இருந்து முசிறியில் இருந்து மேற்கு நாடுகளுக்கு வணிகம் இருந்துச்சு. ஆனா 7ஆம் நூற்றாண்டில் அது வந்து அடைபட்டு போயிடுச்சு.
சரி,
நீரோவுக்கும் பிறகு 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அந்த கடல் வணிகம் போயிடுச்சு. பல காரணங்கள். அதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கும் நமக்கும் கடல் வணிகம் பெரும் அளவுல இல்லை. ஆனால் இந்த பொருள்கள் அவர்களுக்கு தேவைப்படுது. வேற வழியில தேர்டு பார்ட்டி, போர்த்து பார்ட்டி மூலமா போயிட்டு இருக்கு.
அந்த அரபு நாடு வழியா அங்கிருந்து வெனிஸ்
போயிட்டு இருக்கும்போது அப்ப விலை கூடுதலாகும். இந்த 15ஆம் நூற்றாண்டுல இந்த கடல் வழி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய முயற்சியில வாஸ்கோடி காமா புறப்பட்டு, அவன் 1497 புறப்பட்டு 99-98 இங்க வந்து சேர்ந்தான். அப்ப அவனுடைய முதல் பயணம் அது. அவனுடைய பயணத்துல சொல்றாங்க, அவன் பயணத்திற்கான செலவை விட 60 மடங்கு அதிகமான செல்வத்தை கொண்டு
சென்றான்.
இது ஐரோப்பா முழுவதற்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அமைச்சர் கொண்டு இந்தியா, கிழக்காசிய நாடுகள், இலங்கை, இங்கிருந்து இந்த ஸ்பைசஸ் நறுமணப் பொருட்கள் ஆடம்பரப் பொருட்கள் இவற்றை வாங்குவதற்கு வருகிறார்கள். அப்ப அவங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அமைக்கிறார்கள். பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, போர்த்துகீஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இந்த கம்பெனி அமைத்துக் கொண்டு இவங்க வந்து காலனி கடற்கரை ஓரத்துலதான் இவங்க வந்து அமைக்கிறாங்க. பிரான்சிஸ் மார்ட்டின்கிறவன் தான் வந்து புதுச்சேரிக்கும் புதுச்சேரி பக்கத்தில் ஒரு பகுதி அமைச்சு புதுச்சேரி என்று பெயரிடுறான். அங்க வந்து துபாஷிக்க தேவைப்படுறான்.
அதாவது பிரெஞ்சும் தெரிஞ்சிருக்கணும், உள்ளூர்காரங்கள்ட்ட பேசுறதுக்கான தமிழ்
தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு இந்த மதராஸ் பட்டணத்தை வாங்கி கொடுத்தவனே பேரி திம்மண்ணா செட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு துபாஷி வாங்கி கொடுத்தான். மார்ட்டினுக்கு வந்து ஒரு இடம் வாங்கி கொடுத்தவன் வந்து தாரப்ப முதலிங்கிற துபாஷி. பிரெஞ்சுக்காரர்கள் ரொம்ப இணக்கமாக இருந்த ஒரு துபாஷி கனகராய முதலியார். கனகராய முதலியாருக்கு பிறகு ஆனந்தரங்கம் பிள்ளை துபாஷியா வர, அவர் நேரா துபாஷியா போகல. சென்னையில் பிறந்த ஆனந்தரங்கம் பிள்ளை, அவருடைய மாமா நைனியப்பை பிள்ளைங்கிறவர் புதுச்சேரியில துபாஷியா இருக்காரு. அவரு தன்னுடைய சகோதரி உன் கணவரை நீங்க வந்து நீ நல்லா பொழைச்சிக்கலாம், ஏன்னா ஒரு தேசம் வந்து வளர்ச்சி பெறும் வாணிபம் வெளிநாட்டுடன்.
ஆமா,
அப்ப அவரை கூப்பிடுறாரு. இவர் 10 வயது மகனை அழைத்துக் கொண்டு குடும்பத்துடன் புதுச்சேரிக்கு 1719 செல்கிறார். அவர் ஒண்ணு பெரிய படிப்பு இல்லை.
ஆனந்தரங்க பிள்ளை அங்க போறப்ப அவருக்கு வயது
10 வயது.
1709 பிறந்தாரு. 1719 அவருடைய அப்பா அவரை கூட்டிட்டு அங்க
போயிடுறாரு. அங்க சென்று தந்தையுடன் சேர்ந்து கொண்டு வாணிபம் செய்கிறார். என்ன பொருளை இவர்கள் வாங்கினார்கள்? ஐரோப்பியர் குறிப்பாக பிரெஞ்சுக்காரர்களுக்கு தேவைப்பட்டது என்று சொன்னார். ஆடம்பர பொருட்கள், இந்த லக்ஸரி ஐட்டம் சொல்றோம் இல்ல, அதுல முத்து பவளங்கள்,
சரி,
அதான் நவரத்ன மணிகள்,
சரி,
இது ஒரு பொருள். ரெண்டாவது, வீட்டு சமையலுக்கு சுவை ஊட்டக்கூடிய மிளகு, இஞ்சி, இலவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய். உடை விஷயத்துல இந்த இண்டிகோ புழு இந்தியாவிலிருந்து அவர்கள் வெகுகாலமாக வாங்கி,
நான் கூட ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், அந்த பேர் அதுக்கு இண்டிகோங்கிறதே இந்த இந்தியா இந்து அப்படிங்கறதுல இருந்து வந்தது.
அது அகட்டஸ் காலத்துல இருந்து போயிட்டு இருக்கு. அது நம்ம ஊர்ல அவரிங்கிற ஒரு செடியில் இருந்து அதை வந்து உருவாக்கி தயாரிச்சாங்க. இண்டிகோ புளு, அது கருநீலம் என்ற நீலம் அல்ல,
கருநீலம்.
அந்த துணி மசிலின், காலிகோ, அது வந்து ஐரோப்பிய பெண்களுக்கு ஆடம்பர பொருளாக ரொம்ப தேவைப்பட்டுச்சு. முன்னாடி அவர்களுடைய வணிபம் என்பது இங்கிருந்து பொருளை வாங்கி
செல்லுதான்.
இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்றோம் இல்ல, அது ஏற்பாடாத வரையில் நாம் தான் பொருளை
ஏற்றுமதி இருந்தோம்.
ஆகையால் இதையெல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கடற்கரை அப்ப வந்து நம்ம ரெண்டு மொழி தெரிஞ்சு தேவைப்படுறோம். ஒன்னு பிரெஞ்சு, புதுச்சேரியில இருக்கவனுக்கு பிரெஞ்சு தெரியணும், தமிழ் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கொஞ்சம் போர்த்துகீஸ் தெரியணும். ஏன்னா வாஸ்கோடிகாமா வந்த பிறகு 100 ஆண்டுக்கு இந்திய கடற்கரைகள் அனைத்தும்
போர்ச்சுகீசியர்கள் மட்டும்தான்
இருந்துச்சு. அப்பதான், அதனாலதான் பல சொற்கள், இந்த கடல் வடிவம் எழுதுற சொற்கள் இதெல்லாம் போர்த்துகீஸ் சொற்கள்.
சரி சரி,
அப்ப அவனுக்கு போர்த்துகீஸ் மொழி தெரிஞ்சிருக்கணும்.
சரி,
கொஞ்சம் அவனுக்கு அரபு தெரிஞ்சிருக்கணும்.
சரி,
ஏன்னா முகலாயர் ஆட்சி போய்கிட்டு இருக்கு, பாரசீகம் தெரியும். இதெல்லாம் ஒரு ஒர்க்கிங்
நாலேஜ். துபாஷ்னாலும் அவர் வந்து ஆக்சுவலா பல பாஷை தெரிஞ்சவரா?
துபாஷி இல்ல, அவர் ரெண்டு பாஷை தெரிந்தவர் இல்ல.
சரி சரி,
பல விதமான ஒரு 5 அல்லது 6 மொழிகள் அவங்களுக்கு, கொஞ்சம் இந்துஸ்தானி தெரியணும்,
சரி,
கொஞ்சம் மராட்டி தெரியணும்.
ஆமா,
இது எல்லாம் வந்து இவர் கத்து வச்சுக்கிட்டார்.
சரி,
தானே படிச்சிருக்கார். இவர் வந்து எங்க படிச்சாருன்னு தெரியல, ஒர்க்கிங் நாலேஜ் அவர் கத்துக்கிட்டு இருக்கார்.
இன்னைக்கு கூட உங்களுக்கு வந்து பல கல்லூரிகள்ல படிக்காதவங்களே வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா போனா அங்க போய் மொழி தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் வந்து இந்த மொழி தெரிந்தவர் யாரோடையாவது பழகி தெரிஞ்சுக்கிட்டு
இருந்தார். வணிகர் மூலம் இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாணயமா இருந்திருக்கார். சுய நாணயம், நேர்மை, சுறுசுறுப்பு, அக்கறை. இவரை என்ன பண்றாருன்னா, டூமாஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு இந்தியா கலெக்டர், ஏன்னா கவர்னர் வந்து அப்படின்னா சந்திரநாகூர்,
சரி,
புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மேகல், இதெல்லாம் வந்து
பிரெஞ்சு காலனியா
இருக்கு. ஆனா இதுல பெரிய ஊர் வந்து புதுச்சேரி தான்.
சரி,
அதான் புதுச்சேரியில இருக்கிறவன் தான் வந்து பிரெஞ்சு இந்தியா கவர்னர்.
சரி,
மாகே வந்து ஒரு 24 ஒரு 40 கிலோமீட்டர் தான் அதனுடைய அளவு.
சரி,
சந்திரநாகூர் ரொம்ப சின்ன பகுதி, ஒரு 10 கிலோமீட்டர் என்பதுதான் இருக்குது.
சரி,
அதனால இங்க இருக்கிறவன் தான் வந்து அதிகாரம் கொண்டறான். இங்க டூமாஸ் இருக்கிறான்.
சரி,
டூமாஸ் 1736 இவருக்கு அசிஸ்டன்ட் ஏஜென்ட்ங்கிற ஒரு உத்தியோகத்தை பரங்கிப்பேட்டையில் கொடுக்குறான். நீ எங்க சார்பாக அவருக்கு அபிஷியல் டியூட்டியா
தான். அதான் அவருக்கு முதல்
அரசு உத்தியோகம்,
அரசு உத்தியோகம்.
அதுக்கு முன்ன அவர் பொருள் வாங்கி கொடுக்க தரகு பண்ற, கமிஷன் வாங்குறாரு.
சரி சரி, சாதாரண ஒரு வியாபாரியா இங்க வாங்கி அவங்கள்ட்ட வித்து தர்ற மாதிரியான, அதுல ஒரு கமிஷன் சம்பாதிக்கக்கூடிய.
அவர் என்னென்ன தொழில் பண்ணாரு பாத்தீங்கன்னா, பலவிதமான தொழில் பண்ற, பாக்கு வெற்றிலை, பாக்கு புகையில், பாக்கு மண்டியே அவர் வச்சிருந்திருக்கார்.
சரி,
அப்புறம் வந்து நெசவு கூடம் வச்சிருந்திருக்கார், சரி, நெசவு செய்து
சரி
துணி கொடுத்திருக்கார், சலவை செய்து துணி கொடுத்திருக்கார். அதை பத்தி அவரு மொரிஷியஸுக்கும் பிரான்சுக்கும் சலவை பண்ணி துணி அனுப்பியிருக்கார், சாயம் விட்டு கொடுத்திருக்கார்.
சரி,
பிரெஞ்சு ராணுவத்திற்கு வேண்டிய சீருடைகளை துணியாக அனுப்பியிருக்கார்.
அது இப்ப இந்த காலத்துல நம்ம வந்து இந்த ஆண்ட்ரப்ரனர் ஒரு வார்த்தை சொல்லுவோம், தொழில் முனைவோர்னு. எங்க என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உடனே அதுல வந்து தேவைகளை பூர்த்தி செய்து பணம் சம்பாதிக்கிறது
குறிப்பிட்ட நேரத்தில்.
ஆமா, அவங்க எதிர்பார்க்கிற தரத்துல, அவங்க எதிர்பார்க்கிற நேரத்துக்குள்ள செஞ்சு கொடுத்தாங்க.
அதை வந்து செய்து அவர் வந்து
சரி.
அப்புறம் இவருடைய நாணயத்தை பார்த்துட்டு மின்ட் வச்சு நீ அடிச்சு காசு காசு கொடுறான்னு சொல்றான்.
யாரு? பிரெஞ்சுக்காரங்க
பணம் அடிச்சு கொடுத்துருக்காங்க.
சரி,
இதுல எல்லாம் அவருக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு.
சரி,
சோ புதுச்சேரியில இப்ப இருக்கிற அவர் வீடை கட்டிட்டார், ரொம்ப பெரிய.
அவர் அவர் வாழ்ந்த இடத்த இப்ப புதுச்சேரி அரசு வந்து
அவர் சொந்தமாகவே ஒரு பெரிய மாளிகை கட்டினார்.
சரி,
அது 1735 கட்டினார்.
சரி,
அந்த மாளிகை இன்னும் இருக்கு.
யார் அவங்க வம்சத்தை சேர்ந்தவங்க?
ஆமா ஆமா ஆமா.
சரி,
அந்த ஒரு பெரிய வீடு கட்டிக்க நான் கூட அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். இப்ப அது பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு, அந்த பகுதி எல்லாம்
அந்த சுத்தி
சுத்தி. அதனால அதனுடைய அழகு போயிடுச்சு. பட்டி நல்லா பணம் சம்பாதிச்சு நேர்மையாக இருந்ததுனால அவர் ரொம்ப இயற்கையாக ஒரு டெமோக்ராட்டிக், யாரு பக்கமும் அதிகம் சாராமல். பிரெஞ்சுக்காரர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இவர் கிறிஸ்தவராக மாறல
மாறல
கடைசி வரையிலும் அவர் நாமம் இட்டுக் கொண்டு வைணவராகவே அவர் புஸ்தகத்துல எல்லாம் தமிழர்கள்னு
குறிப்பிடுறாங்க.
அவரு துலுக்கர்கள் சொல்றாரு, மத்த கூட இவரை தமிழர்கள் என்றே தன்னை
குறிப்பிட்டுக்கிறார்.
இவர் வந்து மதம் மாறவே இல்லை. கனகராய முதலியாருங்கிறவரு தான் அவருக்கு இவருக்கு தான் பகன். அவரு துபாஷா இருக்காரு, அவரு கிறிஸ்தவரா மாறிட்டாரு.
சரி,
பேரு தான் கனகராய முதலியாரு தவிர இவரு வந்து கிறிஸ்தவர். ஏனென்றால் அரசு அதிகாரி யாரோ அவர் மதத்தை சார்ந்தா
கொஞ்சம் சலுகைகள் அதிகமாக கிடைக்கும்
அப்படிங்கிறது. இவரு அவ்வாறு செய்யவில்லை. இவரு என்ன பண்றாரு, 36 இவருக்கு இந்த அபிஷியல் டியூட்டி கொடுக்கலாம், அசிஸ்டன்ட் ஏஜென்ட். பொருள்களை அதிகாரப்பூர்வமான ஆளாகிற நியமிச்ச உடனே இவர் அன்னையைக்கு தான் எழுத ஆரம்பிக்கிறார்.
1736
செப்டம்பர் மாசம் 6 அன்றைக்கு.
சரி,
அவர் தன்னுடைய முதல்
அப்பனா அவருக்கு வயசு வந்து
27 அக்டோபர் மாசம் முதல் நாள் அன்னைக்கு. என்னைக்கு தேதினா அக்டோபர் மாசம் 9 அன்னைக்கு அவர் எழுதுறதுக்கு தொடங்குறார்.
சரி,
அது என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுதல், ரெண்டு பிரெஞ்சுக்காரர்கள், ஒருத்தன் சொல்றான் நான் தான் முன்னாடி போடுவேங்கிறான், இன்னொரு ஒருத்தன் சொல்றான் நான் தான் அவனுக்கு கீழே நான் போட மாட்டேங்கிறான். இந்த நிகழ்ச்சிய
பார்த்துட்டு
வந்துட்டு அவர் எழுதுறார். இதுதான் அவர் எழுதிய முதல் குறிப்பு, 1736 அக்டோபர் மாசம் இந்த குறிப்பு அவர் வந்து எழுதுறார். எழுதின உடனே பிறகு அதை தொடர்ந்து எழுதுறான், பேச்சு மொழி எழுதுறான். முக்கியமா சொல்ல வேண்டியது, எவ்வாறு பேசி கொண்டு இருப்போமோ அவ்வாறு அவர் எழுதுறார்.
சரி, ஒரு விதத்துல சொல்ல போனா இவர் எழுதினதுதான் தமிழ்ல உரைநடையில எழுதப்பட்டு நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற முதல் ஆவணம்,
பேச்சு தமிழ் ஆவணம்.
இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடல்களாகத்தானே இருந்திருக்கு உங்களுக்கு, நடுவில் உரைநடை ஏதாவது இருந்திருக்கா?
இல்ல இல்ல, உரைநடையாக எழுதப்பட்டது எல்லாம் கூட இலக்கணமாக எழுதப்பட்ட செந்தமிழ்.
சரி, அப்ப நீங்க இலக்கணமா எழுதப்பட்டதுன்னு சொன்னா இந்த உரை நூல்கள்லாம் வந்து உரைநடை?
ஆமா ஆமா, இலக்கண நூல்கள்.
இலக்கண நூல்கள்
வந்துச்சு போச்சுன்னா எழுத மாட்டாங்க.
ஆனா இவர் வந்து இவருடைய மொழி நடையில இந்த மாதிரிதான் எழுது.
ஆமா, அப்ப அது இல்லாமல் அங்க இருக்கிற பிரெஞ்சு வார்த்தை, போர்ச்சுகீஸ் வார்த்தை,
சரி சரி,
அரபு வார்த்தை, பாரசீக வார்த்தை எல்லாம் கலந்து வரும்.
சரி,
இவருடைய விசேஷமானது அவர் எது தன் காலத்தில் புழக்கத்தில் இருந்த எந்த சொல்லையும் அவர் நிராகரிக்கவில்லை.
சரி சரி,
எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார்.
சரி,
இதை எழுத ஆரம்பிச்ச அவருக்கு என்ன பண்றாருன்னா, இந்த டூமாஸ் கொடுத்த பிறகு இவருக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சு. இவர் வந்து பிரெஞ்சு கவர்னரும் அவங்க சொந்தக்காரங்க, பிரெஞ்சு கவர்னர் வந்தான்னா அவன் மட்டும் வர்றதில்லை, அவங்க உறவினர்கள் அண்ணன் தம்பி எல்லாம் இங்க வர்றாங்க. அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பல பொருளை கொண்டுகிட்டு வராங்க, அதை விற்பாங்க, பணம் சம்பாதிப்பாங்க. இந்த அவர்கள் விற்று கொடுக்கிற காரியத்தை இவர் செய்தார். ஆகையால் பிரெஞ்சு கவர்னரோட இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. 1742 சந்திரநாத்தூர் கல்கத்தா கிட்ட இருக்குது வங்காளத்துல, அங்க வந்து டூப்ளே பிரான்சிஸ் ஜோசப் பிரான்சிஸ் டூப்ளே, அவன் வந்து கவர்னரா இருந்தான்,
சந்திரநாகூரோட கவர்னரா
இருக்கிறாரு, அது பிரெஞ்சு பகுதி.
சரி,
அவனை ப்ரமோட் பண்ணி
இங்க அனுப்புறாங்க.
1742 பாண்டிச்சேரிக்கு அனுப்புறாங்க. ஏற்கனவே இவரோட இவனுக்கு வியாபார ரீதியாக பிள்ளைக்கும் இவருக்கும்
தொடர்பு இருக்கு.
இவரை வந்த உடனே ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா ஆயிடுறாங்க. ஆனா இது அப்பையும் அவர் வந்து எழுதுறாரு, இந்த 1942 இந்த டூப்ளே வந்து எப்படி கப்பலில் இறங்கினா, எவ்வாறு அவன் பதவி ஏற்றுக்கொள்வதற்கு நடந்து சென்றான் அப்படிங்கறத ரொம்ப தத்துருவமா
வர்ணனைகளோட அப்படியே
நடந்ததோ நடந்தவாறு அவர் வந்து எழுதியிருக்கார்.
சரி,
ஒரு கவர்னருடைய வருகை மட்டுமல்ல, அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, பல காரியங்கள் வந்து இங்க வந்து நடைபெற்றுச்சு. ஒரு புயல் அடிக்குது 1743 ஒரு 2 மழை பொழிஞ்சு பாண்டிச்சேரியே வெள்ளத்துக்குள்ள முழுகி அப்படிங்கிற ஒரு வெள்ளம் அடிக்குது. அதை பத்தி கவிதை மாதிரியே எழுதியிருக்காரு. கடைசி நாள் இன்னும் ஒரு நாள் மழை பொழிஞ்சா ஊரே இல்லாம போயிடும். விடிஞ்சு பாக்குறாரு, சூரியன் தகதகன்னு உருவாகுது. சுவாமி காத்தா,
சுவாமி காத்தா
அப்படின்னு முடிக்கிறாரு.
அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது இல்லைன்னு தெரியுது.
இயல்பா. அப்புறம் இன்னொன்னு என்ன நடக்குன்னா, இந்த 1743 பிரெஞ்சுக்காரர்கள் பெரிய அரசாங்கம் அமையல, இருந்தாலும் அங்க ஒரு அரசாங்கம் இருக்குது. இவர்கள் மொரிஷியஸ் ரீயூனியன், பிரெஞ்சு கயானம், அது வந்து அமெரிக்கா,
தென்
அமெரிக்கா வர சுரினாம், இங்கெல்லாம் காலனிகளை அமைக்கிறாங்க. ஆட்கள் இல்ல, வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்ல.
சரி,
ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, புதுச்சேரியில இருந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் கடத்துகிறாங்க.
யாரும் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் அங்க காலனிகளை அமைக்க,
இது வந்து அரசாங்கம் பண்ணுதா பண்ணலையாங்கிறது தெரியல.
தெரியல,
ஆனா யாரோ ஒரு குரூப் வந்து இங்க வாலிபர்கள், இளமையானவர்கள் தனியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்து, இந்த புல்லுக்கட்ட தூக்காந்து அங்க போடு
போடுன்னு
சொல்லுவான். இவன் உனக்கு வந்து அரையனா தரேன், ஒரு வராகன் தரேன்னு சொன்னு இவன் தூக்கி வண்டி போடுவான். அவனை 4 சேர்ந்து அப்படியே தூக்கி ஒரு
கப்பலுக்குள்ள ஏறி
ஒரு அறைக்குள்ள போட்டு,
அறைக்குள்ள
இப்படி ஒரு 100-50 சேர்ந்த பிறகு இவங்களை மொட்டை அடிச்சு கை காலில் விலங்கு போட்டு மூஞ்ச புடவு போட்டு மூடி அப்படியே தரங்கம்பாடிக்கு ஒரு கப்பலை ஏற்றி கொண்டுட்டு போய் அங்கிருந்து இங்க அனுப்பிடுவாங்க.
சோ அதாவது நான் பாண்டிச்சேரி பக்கத்துல இருந்து பல இளைஞர்கள் கடத்தப்பட்டிருக்காங்க.
ஆமா,
பிரெஞ்சு காலனிகள்ல போய் வேலை செய்யறது, அடிமைகளாக வேலை செய்யறாங்க.
அவர் அதை என்ன பண்ண, அவரு சிறையன்கிற பேர்ல அவர் எழுதியிருக்காரு. சிலேவ்,
சிலேவ், ஓகே, சிறை, சிறை பிடிக்கப்படுறவன் சிறையன்.
சிறையன்
தமிழ் நம்ம இன்னைக்கு கூட அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதே இல்லையே.
அவர் வந்து சிறையன்.
இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை.
அவர் வந்து சிறையன். இது வந்து அவர் எழுதுனது வந்து இது மாதிரி அவர்கள் ஒரு 100 பேர் சுரைபிடிக்கப்பட்டு கப்பல் ஏற்றுகிற வரையும் தான் எழுதியிருக்காரு.
அதுக்கப்புறம் என்னாச்சு?
அதுக்கப்புறம் நாம் தான் அத
சரி
இத வந்து
இல்ல. இன்றைக்கு கூட இந்திய வம்சாவளியினர் இந்த பகுதிகள்லாம் இருக்காங்க.
இதுதான் முதல் புலம்பெயர் தமிழர்கள். இந்த 16-17 நூற்றாண்டில் எவ்வாறு புலம்பெயர்ந்தார் என்று சொன்னால் அவர்கள் அறியாமலே அவர்கள் புலம்பெயர்ந்தார்.
அடிமைகளாக
பிடிச்சு செல்லப்பட்ட அது வந்து அந்த குறிப்பு வந்து
வந்திருக்கு.
அப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா, புதுச்சேரி வந்து இந்துக்களுடைய ஊர். அங்க நிறைய இந்துக்கள் கோயில் இருக்குது. பிரெஞ்சுக்காரர்கள் அவர்கள் கிறிஸ்துவர்கள், அவர்களுக்கு இந்த கோயில்கள் கண்ணை வந்து உறுத்து. அது முக்கியமான கோயில் வந்து வேதபுரீஸ்வரர்.
இது வந்து இந்த பாண்டிச்சேரியில இருக்கு வேதபுரீஸ்வரர்.
ஆமா, அந்த கோயில இடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க. டூப்ளேவுக்கு முன்னாடியே முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அதை பொதுமக்கள் எதிர்த்தார்கள். ஆகையால் பிரெஞ்சு பாரிஸுக்கு அவங்க கடிதம் எழுதுறாங்க, இதை வந்து இடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு. சோ டூப்ளேவோட காலத்துல அந்த பர்மிஷன் அபிஷியலா அவங்களுக்கு கிடைச்ச உடனே டூப்ளே மனைவி அவ இதுல முன்னாடி இருக்கிறாங்க. அப்புறம் பிரெஞ்சு பாதிரியார்கள் மதம் மாறிய தமிழர்கள்,
சரி கிறிஸ்தவர்களா மதம் மாறிய தமிழ் இந்துக்கள்,
தமிழ் இந்துக்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்துகிட்டு 1746 இந்த கோயிலை இடிக்கிறாங்க.
சரி,
இந்த கோயிலை இடிப்பதை பத்தி அவர் ரொம்ப மனவேதனைப்பட்டு
எழுதியிருக்காரு.
அதுக்கும் இது முயற்சி பண்றாங்க, இவங்களால முடியல. பக்கத்துல ஒரு மாஸ்க் இருக்குது, இஸ்லாமியர்களுடைய மசூதி, அதை இடிப்பதற்கு இதை இடிச்ச உடனே அங்க இடிக்க போறாங்க.
அது இந்த கோவிலை இடிச்சுட்டு அடுத்து அந்த மசூதி அடிக்க போறாங்க.
ஆமா, அப்ப ஒரு 100-150 இஸ்லாமியர்கள் ஒன்றாக திறந்து டூப்ளே கிட்ட போய், நீ எங்க மாஸ்கை இடிச்சுன்னா அவ்வளவுதான் உங்களை கொன்னுடுவோம்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்றாங்க, வித்ரா பண்றாங்க.
ஆக பெரும்பான்மையாக இந்துக்கள் கூட தங்களுடைய கோவில் இடிபடுறத வந்து
பார்க்க முடியல,
பண்ண முடியல ஒண்ணும். ஆனா ஒரு ஒரு அப்ப நிச்சயமாக வந்து அந்த இடத்துல சிறுபான்மையினர் தான் முஸ்லிம்கள். ஆனா அவர்கள் வந்து மிரட்டி போராடி காப்பாத்திடுறாங்க.
இதை பதிவு செய்யறாரு. அவர் வந்து சர்ச்ச வந்து சம்பா கோயில்ங்கிறார். சம்பா என்றால் போர்த்துகீஸ் வார்த்தையில் சர்ச் என்று பொருள்.
சரி,
அவருடைய நூல் முழுவதிலேயும் சம்பா கோயில் என்று தான் அது வந்து குறிக்கப்படுகிறது. இப்ப கூட இருக்கு சம்பா அப்படின்னு
சொல்லி. சரி, அப்ப இந்த கோவிலுக்கு அப்புறமா என்ன ஆகுது? அந்த வேதபுரீஸ்வரர் கோவில்,
அந்த கோயில் இடிச்சிடறாங்க.
சரி,
டூப்ளேவுடைய பிறகு கத்து அதை பத்தி பிறகு பேசுவோம். அந்த கோயில் இடிக்கப்பட்டுடுது.
சரி,
1754 இவர் கைது செய்யப்பட்டு டூப்ளே போயிடுறாரு. அப்புறம் கத்தேன்னு ஒருத்தன் வரான்.
சரி,
அந்த கத்தே கிட்ட இவங்க போய்
முறையிடுறாங்க.
அதை போய் இடம் வாங்கி ஒரு கோயில் கட்டுறாங்க.
வேற இடத்துலயா இல்ல அதே இடத்துல?
அத கிட்டத்தட்ட வேற இடம் தான்.
அதையும் வந்து இவர் ஆனந்தரங்க பிள்ளை பதிவு பண்ணிருப்பார். இது பெரிய மகா பெரிய ஹிஸ்டரி இல்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெக்கா. சரி, இதுல இன்னொன்னு வந்து இந்த துப்ளே இருந்த காலத்துலதான இந்த ஆங்கிலேயர்கள் சென்னையில இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கும்
குடும்பத்தை சேர்ந்தவர், ரொம்ப திறமைசாலி. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா முழுதும் பிரெஞ்சு காலனி ஆக்கணும், ஆங்கிலேயர்களை நம்ம அடிச்சு விரட்டிடலாம், நீ எனக்கு ஒரு சரியான ஒரு படை தளபதியும் கடற்படை தளபதியும் ராணுவத்தையும் அனுப்புன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெர்னார்ட் பிரான்சிஸ் மேகே டி லா போர்னே அப்படின்னு ஒரு பெரிய தலகர்த்தனை அனுப்பி வைக்கிறான். அவன் வர்றாங்க. வந்த உடனே அவன் ரொம்ப திறமைசாலி. ஆனா வந்த அன்னையில இருந்து டூப்ளேஸ்க்கும் அவனுக்கும் ஒத்து வரல. இவங்க மனைவிமார்கள் ரெண்டு பேருக்கும் ஏராள சண்டை.
சரி,
ஒருத்தனுக்கு ஒருத்தன் மேல மரியாதை இல்லை. இவன் கவர்னர், அவன் வந்து வார் பண்ற ஜெனரல். இவன் வார், இவன் சொல்றான் வார் பண்ண சொல்றது, இவங்கிட்ட அனுமதி கொடுக்கறான். இவன் போய் வார் பண்றான். 1046 சென்னை மீது படையெடுத்து சென்று சென்னை கோட்டையை அடிச்சு கைப்பற்றான்.
சரி,
அத அவரு குறிப்பிட்டிருக்கார். கைப்பற்றின உடனே
இதெல்லாம் வந்து ஆனந்தரங்க பிள்ளை வந்து இதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் பண்ணிருக்கா.
ஆமா, பண்ணிருக்கா. இவன் போய் அதை கைப்பற்றான். கைப்பற்றின உடனே அவன் என்ன பண்றான்னா, அவர் டெஸ்ட்ராய் பண்ணுங்கிற அந்த கோட்டையை அழித்து டூப்ளே கவர்னருடைய உத்தரவு
வந்து உடச்சு தள்ளிடு,
உடச்சு தள்ளிட்டு பிரான்சோட சேர்த்துடுங்கிறது, பிரெஞ்சோட சேர்த்துடுங்கிறது. இவன் என்ன பண்றான்னா, லா போர்தனே அவர்களிடம் ஒரு 13 லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு,
ஆங்கிலேயர்கிட்ட
ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு அவன் மேகையருக்கு
போயிட்டான்.
அதுக்கு படமும் இருக்குது. அத பத்தி ஆனந்தரங்கம் பிள்ளை கிட்ட சொல்லி இப்படி மனவருத்தப்பட்ட.
சரி,
ஏன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு இவ்வளவு ஆத்தென்டிக்கான சரித்திரம் வேறு ஒன்றும் இல்லை. ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய தைரிய இந்த குறிப்புகளை பிரெஞ்சுக்காரர் அதிகம் படிப்பதற்கு காரணம், நம்மளை சாராத ஒரு ஒரு அந்த பிரதேச மொழியை சார்ந்தவன் இத பத்தி
என்ன
சரித்திர ஆசிரியர் அல்ல.
சரி,
இந்த குறிப்புகளுக்கு அவங்க ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சோ இவன் இவன் யாரு, லார்ட் லெபர்தனும் அவன் போயிட்டான். அதனாலதான் மேகேவுக்கு பேரு அவன் பேரு தான் வச்சு.
மகேங்கிற அந்த நம்ம இப்ப பகுதிக்கு பேர் வந்து இந்த ஜெனரலோட பேர்ல இருந்து வருது,
வந்திருக்குது. அவன் ரீயூனியன்ல கவர்னர் ஜெனரலா இருந்தான். அவனுக்கு அங்க ஒரு செல வச்சிருக்குது. மொரிஷியஸ்ல அவன் வந்து கவர்னரா இருந்தான்.
சரி,
சோ அவன் ஒரு பெரிய ஆளாதான் அவங்க.
சரி,
அப்புறம் அவனையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அவனை இம்பீச்மெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி பிறகு அவனுடைய மனைவி விடோவான பிறகு அவளுக்கு பணம் கொடுக்கறாங்க.
சரி,
இது
உதவித்தொகை மாதிரி
உதவித்து கொடுக்கறாங்க.
அப்ப இது நீங்க நடுவில் ஒண்ணுன்னு சொன்னீங்க, இவரே துப்ளேயே வந்து கைது செய்யப்பட்டு திருப்பி அங்க
அது சொல்ற கேளுங்க. இந்த என்ன பண்றான்னா, இத வந்து சென்னையை கொடுத்துட்டாங்க. பிறகு என்ன பண்றாங்கன்னா, 1751 ஐரோப்பாவில் வந்து பிரான்சுக்கும் இங்கிலாந்து தொடர்ந்து சண்டை நடக்குது. அந்த சண்டையை அவங்க ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க.
இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும்
சமாதான உடன்படிக்கை. அதுல என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் நாம் இனி சண்டை போடுவோம். எந்தெந்த பேர் எங்கெங்க யாருகிட்ட இருந்துச்சோ அது அப்படி
அவங்கள்ட்டே இருக்கட்டும்
அப்படின்னு பண்ணிக்கிற பொழுது ஆங்கிலேயர் கேட்கிறாங்க, இந்த டூப்ளேவ அங்கிருந்து கிளப்புங்கிறாங்க.
சரி,
ஏன்னா சென்னையில வந்து அவன் தான் இவங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் என்ன பண்றாங்கன்னா, அவனை டிஸ்மிஸ் பண்றாங்க. அவனை டிஸ்மிஸ் பண்ணி கைதி பண்ணி அவனை கப்பலை ஏற்றி 2000 சிப்பாய்களையும் லெபர், அவன் பேர் கொத்தை அப்படிங்கிற ஒரு ஒரு ஜெனரலையும் அனுப்புறாங்க. அனுப்பின உடனே இவன் அப்படியே நிலமுறைஞ்சு
போயிடுறான்.
கனவு வந்து 12 ஆண்டுகள் அவன் வாழ்ந்த அதை எழுதியிருக்காரு. என்னுடைய உயிர் போனாலும் இங்கதான் உயிர் போவேன் சொல்லிட்டு இருந்தான்.
பாண்டிச்சேரியிலே
கப்பல் வந்து ரெடியா இருக்கு. அவர் சாயந்தரம் போறங்கிறாராம் கிடையாது, 3 மணிக்கு ஏறணுங்கிறோம். அதை பத்தி எழுதியிருக்காரு. அவனுடைய மனைவி, மக்கள், அவன் அவன் வளர்த்த இந்திய சிற்பங்கள், பறவைகள், குரங்கு, இதெல்லாம் ஏத்திக்கிட்டு
போனான்னு.
அவர் வந்து அவர் பொருளை எடுத்துக்கொண்டு போனான்னு எழுத மாட்டாரு. என்ன பொருள் எடுத்துக்கொண்டு போனான்,
டீடைல்.
ஒரு ஒரு பொருளுக்கும் நான் அவர் எப்படி எழுதுவார், நான் சென்ற பொழுது துரை கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கஃபே குடித்துக் கொண்டிருந்தான்.
சரி,
அவர்
அதாவது அவ்வளவு அட்டென்ஷன் டு டீடைல் ஒண்ணு, அதை ரெக்கார்ட் பண்ணணுங்கிற ஆவணப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு உள்ளூர இருந்திருக்கு. கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கஃபே குடித்துக் கொண்டிருந்தார் அப்படிங்கிறது.
இது ஒரு கதை எழுதுற எழுத்தாளர் கூட இப்படி எழுத
மாட்டேன்.
அவர் எழுதுவாரு, நான் வந்து பழையது சாப்பிட்டு விட்டு அங்கி போட்டுக்கொண்டு கவர்னரை பார்க்க சென்றேன். இந்த கஃபே இருக்கு பாருங்க, இந்த காஃபி உங்களுக்கு தெரியும், பிரெஞ்சுக்காரர்கள் காஃபி பிரியர்கள். இந்த காஃபி வந்து 15ஆம் நூற்றாண்டுல பிரேசில் இருந்து ஐரோப்பாவுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு. முதல்ல அதை கைப்பற்றியவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். பிரான்சில் இருந்த காஃபி கப்பல் வழியாக புதுச்சேரிக்கு 1738-37 வந்துருச்சு. நான் வந்து ஒரு ஆங்கில டிக்ஷனரி படித்தேன், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் இந்த காஃபிங்கிற சொல்லு 19ஆம் நூற்றாண்டில் தான் ஆங்கில மொழிக்கே செல்லுது, ஆனால் தமிழ் மொழிக்கு இது 1736
வந்துருச்சு
காஃபிங்கிற சொல்லு.
அங்கிருந்து தமிழ் பொதுமக்கள் என்னைக்கு காபி குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? ஏன்னா 1700களிலேயே வந்துருச்சு இந்தியா, புதுச்சேரியில இருக்கிற யாரோ ஒருத்தன் காபி குடிச்சிட்டு
இருக்காரு, குடிச்சிட்டு
இருக்கிறான். நிச்சயமா அவங்கள்ட்ட வந்திருக்கும் அந்த கோர்ட்ல இருக்கிற வேற யாராவது மூலமாக.
என்ன சொல்றாருன்னா, தேனு கூட்டுச்ச பத்தி, தன் கையில தேனு கூட்டுச்சு அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்காரு.
சரி,
அவரு எது நடந்தாலும் நடந்ததே நடந்தவாறு. அதே மாதிரி இந்த தமிழர்கள் மத்தியில வழக்கை இடக்கைங்கிற ரெண்டு பிரிவு இருக்கு. சில ஜாதிகளுக்கு நீங்க குதிரையில வெள்ள குதிரையில போறதுக்கு உரிமை, சில பெண்களுக்கு மாறாத்து துணை இடது பக்கமாக போட்டுக்கிற போற உரிமை, இந்த தெருக்குள்ள கோயில இப்படி கட்டுங்கிற உரிமை, இது எல்லாம் இருக்கும்.
நான் சென்னை வரலாற்றுல கூட படிச்சிருக்கேன், வந்து ஒரு கோவில் இந்த சென்னகேஸ்வர பெருமாள் கோவில், அங்க வந்து இந்த ஜாதியினர் வழக்கை ஜாதியினரோடது இடக்கை ஜாதியினர் அங்க வரக்கூடாது அப்படின்னு
போட்டுருக்கீங்களா?
இது வந்து தமிழகம் முழுக்க விரவி இருந்திருக்கு.
இது புதுச்சேரியில இந்த பிரச்சனை வருது. ஒரு ஒரு இடக்கைக்காரன் வழக்கை தெருக்குள்ள குதிரை மேல ஏறி போயிட்டான், அத மறுக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து நீ வரக்கூடாதுன்னு மறுக்கும் போது இது ஆனந்தரங்கம் கவர்னர் கிட்ட போகுது. கவர்னர் சொல்றா, நீ ஆனந்தரங்கம் பிள்ளை இது வந்து விசாரிச்சு சொல்லியாங்கிறாரு.
ஆனந்தரங்க பிள்ளை வந்து ஒரு ஜட்ஜாவும்
பல காரியங்கள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இருக்காது.
என்ன
சொல்றாருன்னா, சென்னையில், சென்னை தான் வந்து உங்களுக்கு தமிழகத்தின் தலைநகர்.
சரி,
சென்னையில் எந்த முறை பின்பற்றப்படுகிறதோ அதை அவ்வாறே பின்பற்று
இன்ட்ரெஸ்டிங்
அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் இவன் போர் போயிடுறான், யாரு போயிடுறா?
டூப்ளே போயிடுற
டூப்ளே. அவர் என்ன சொல்றாருன்னா, டூப்ளேவனுடைய அழிவுக்கு முக்கிய காரணம் அவனுடைய மனைவி. அவ வந்து ஒரே லஞ்சம் ஊழல். அவ ஒரு ராணுவத்தை வச்சுக்கிட்டு எவன் பணக்காரன் இருக்கிறானோ அவங்க வீட்டுல போய் சொத்தை புடுங்கிட்டு வர்றது. நீங்க பிரெஞ்சு ஆனந்தரங்கம் பிள்ளை படிச்சா, பிரெஞ்சுக்காரர்கள் ஒண்ணு நல்ல அரசாங்கம் கொடுக்கவில்லை, பொதுமக்கள் மீது எல்லையற்ற கொடுத்துறாங்க. அப்புறம் மராட்டியர்கள் என்ன நடக்கும்னா, இப்ப இருக்க திடீர் சொல்லிட்டு மராட்டியர்கள் ஒரு 100 பேர் குதிரை மேல வருவான், ஆறு மாடு எல்லாத்தையும் போட்டிட்டு போடுவான், மராட்டியர்களுடைய யார வேணா புடிச்சிட்டு போயிடுறான், மனைவியை தூக்கிட்டு போயிடுறான். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த தமிழர்களே எவ்வாறு முன்னுக்கு வந்தார்கள் கேட்டா, சில அது ரொம்ப எழுதியிருக்காரு, யாரும் சொல்ல மாட்டாங்க. மனைவியையும் சகோதரிகளையும் அனுப்பியே பலர் பதிவு
இருக்காரு. அசிங்கமான ஒரு செயல்னாலும் அது ரெக்கார்ட்ல இருக்கு.
அது இருக்கு, அது அதிகமா இருந்திருக்கும், மனம் முழுக்காம எழுதியிருக்காரு. அதையும் அவரு எழுதியிருக்காரு. அதனால அவருக்கு எது நடந்துச்சோ அதை எழுதணுங்கிற, அவருக்கு பகவர்னு ஒரே ஒரு ஆள் இருந்தான், அவன் தான் கனகராயன்.
கனகராயன்
மலையை பத்தி அவருடைய புஸ்தகத்திலேயே கொஞ்சம் கோபமாக எழுதியிருக்கிற பகுதி என்று கேட்டா, ஒரு சார்பில் எழுதியிருக்க பகுதி என்று கேட்டா அந்த பகுதி தான். அவர் இறந்து கனகராய மலையால் இறந்து போன பிறகுதான் டூப்ளே இவருக்கு துபாஷிங்கிற பெரிய துபாஷிங்கிற ஒரு பட்டத்தை ஒரு பதவி கொடுக்கறான்.
அது வரைக்கும் கனகராய முதலியாரும் துபாஷியா இருக்காரு.
ஆமா ஆமா ஆமா. இவர் வந்து ஒரு பிரமுகரா தான் இருக்காரு, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட டூப்ளேவனுடைய மனைவி தான் வந்து அவர் சொல்றார், இந்த டூப்ளே அழிந்து போனதற்கு காரணம் அவனுடைய பெஞ்சாதியை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது அவருடைய அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் ஒத்துக்கவே வரல. அது வந்து தெரிய,
ஆனா அவருடைய மனைவிக்கும் ஆனந்தரங்க பிள்ளைக்கும் ஒத்துவராத கட்டத்திலும் துப்ளே வந்து இவரோட நட்பு பாராட்டி இருந்திருக்காரு.
நட்பு நட்பு மட்டும் இல்ல, நிறைய நேரங்கள் துப்ளேக்கு சொந்த பணம் கேட்டா இவரு தான் கடன் கொடுத்திருக்கா, எல்லாம் எழுதி வாங்கியிருக்கா.
சரி சரி,
ரெக்கார்டு எல்லாவற்றையும் சீட்டு வச்சிருக்கா. ஒரு ஒரு காரியமும் அவர் சீட்டு இல்லாமல் எதையுமே பண்ணுவதில்லை. அந்த சீட்டுல சில பகுதி கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்றான்னா, இது வந்து ஆனந்தரங்கம்முடைய மனைவி ஐந்து குழந்தைகளை பெறா, அவ 1736 ஆண்டு காலமாக அந்த கருமாதி நடந்ததை பத்தி பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. எப்படி அந்த தலை கட்டு கட்டுவார்கள், போகிற போது தேவடியால் ஆடிக்கொண்டு வருவார்கள், யார் யாருக்கு தானம் பண்ணுவார்கள்,
தன்னுடைய மனைவி கருமாதி பத்தி பத்தி இவ்வளவு டீடைல். வேற விதத்துல ஒரு சோசியல் டாக்குமெண்ட்
ஆயிருக்கு அதை பத்தி எழுதிருக்காரு. அதை பத்தி
அது மாதிரி ஏதாவது திருமணங்கள் பத்தி?
ஆமா ஆமா, இருக்காரு. டூப்ளேவுடைய மகளுடைய திருமணம்,
அது மாதிரி தமிழ் திருமணம்,
இவங்க வீட்டு திருமணம்,
எனவே ஐந்து பசங்க இருக்காங்க அவங்களுடைய.
இவர் என்ன பண்றாருன்னா, இந்த லெபர்தனே பாண்டிச்சி சென்னையில் சண்டை போடுகிற பொழுது அதை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிறது சரியான ஆளு அனுப்புங்கிறாரு, உன் தம்பி இருக்கான அனுப்புங்கிறாரு, இவன் தம்பி கிட்ட புஸ்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்து எழுதி அனுப்பிடாங்கிறாரு, அனுப்ப
மாட்டாங்க.
ஒருத்தர் செய்யற காரியத்தை இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்க.
அவருடைய சொந்த தம்பியே வந்து தன்னுடைய அண்ணன் செய்யறத பார்த்து நாமளும் டாக்குமெண்ட் பண்ணணுங்கிறது அவர்கிட்ட இல்ல.
இல்ல, இவரு நோட் புக் அப்பயே பேனா வந்துருச்சு.
பேனானா ஃபவுண்டன் பேனா?
ஃபவுண்டன் பேனா வந்துருக்குது.
இல்ல அந்த இதுல தோச்சு தோச்சு எழுதக்கூடிய
பேனாவில் எழுதணும்தான் வருது. பேனாவில் எழுதணும்,
பேனாங்கிற வார்த்தை
வருது. அவரு காகிதம் இருக்குது, ஏன்னா கடுதாசி வந்திருக்குது, பெரிய பேப்பர்ல தான் எழுதியிருக்காரு. தன்னால் எழுத முடியாத பொழுது ஆட்கட்ட சொல்லி எழுத சொல்லியிருக்காரு.
சரி,
இதுல முக்கியமா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து எழுதியிருக்காரு. ரெண்டு நாள் கழிச்சு எழுதுறாரு, திடீர்னு பார்த்தா ஒரு பகுதியில வந்து பிரெஞ்சியில ஏதாவது கவர்னராக தான் எழுதியிருப்பாரு. ஒரு ஒரு 4 வருஷம் கழிச்சு அவர் 1736 தொடர்ந்தாரு இல்லையா, 1748 பிரெஞ்சு மார்த்தான் முதல் கவர்னரா வந்தான், டூப்ளே 2வது கவர்னரா வந்தான், லேனார் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காலத்தை எல்லாம் எழுதியிருப்பாரு.
அதாவது அவருக்கு அப்பனா ஒரு எண்ணம் இருந்திருக்கு, இது வெறும் நட்புறிப்பு இல்ல, நாளைக்கு யாரோ ஒருத்தர் இதை படிக்கலாம், நாம இதெல்லாம் வந்து அப்ப டாக்குமெண்ட் பண்ணல, அதனால வந்து இப்ப இப்ப கிடுகிடு சொல்லி வச்சிருவோம்
அப்படி எழுதிருக்காரு.
ஒரு 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 சீரியஸ் சிந்தனை ஒன்னு இருந்திருக்கு அவருக்கு.
ஆமா, அதே மாதிரி சென்னை அவரும் அவரு பாண்டிச்சேரிக்கு 10 வயசுல போறாரு, அப்புறம் வெளியே வந்ததா ஒன்னும் தெரியல. ஆனா அவர் எல்லா ஊரை பத்தி எழுதியிருக்காரு. சென்னையில
அவர் சென்னைங்கிறாரா மதராஸ்ங்கிறாரா?
மதராஸ் தான்.
மதராஸ்,
ஆமா மதராஸ் தான் எழுதுறாரு. அது பாத்துக்கிறேன், மதராஸ்ங்கிறாரு. இது என்ன பண்றாருன்னா, இங்க அடையாறுல அவன் கோஜா பீட்டர் உசா, அவங்க ஒரு ஆர்மேனியன், சொந்த பணம் 30,000 வராகன், வராகன் கொண்டு இந்த அடையாறு கிண்டிக்கும் சைதாப்பேட்டைக்கும் இடையில ஒரு பாலம்
கட்டுறான். மர்மலாங்
பிரிட்ஜ். ஏன் அவன் கட்டுறான்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு காரணம். அவங்க இறந்து போனால் அவங்க லிட்டில் மவுண்ட தான் புதைக்கிறாங்க.
சரி,
அவங்க பிரேதங்கள் எடுத்துட்டு போறதுக்கு புதிய இடர்பாடு, மக்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடு. அத தவிர்ப்பதற்காக அவன் இந்த 30,000 வராகன் செலவு பண்ணி கட்டுறான். அதை பராமரிப்பதற்கு ஒரு 15,000 வராகன் வச்சுட்டுப்பான்.
சரி,
அதையும் அவரு
அது ஆனந்தரங்க பிள்ளை குறிப்பு கொடுத்திருக்காரு. அப்ப அவருக்கு வந்து பிற இடங்கள்ல என்ன நடக்குது, மிக முக்கியமான பெரிய விஷயங்கள் அதெல்லாம் தகவல் சேகரிச்சு அத தன்னுடைய ஊர்ல உட்கார்ந்து எழுதி வச்சிருக்காரு.
மணிலாவை பத்தி எழுதியிருக்காரு.
மணிலானா பிலிப்பைன்ஸ்.
பிலிப்பைன்ஸ் கப்பல், அங்கிருந்து என்ன பொருள் ஏற்று வந்துச்சுன்னு பத்தி.
சரி,
அப்புறம் சீனாவை பத்தி எழுதியிருக்காரு. எகிப்தை பத்தி எழுதியிருக்காரு.
சரி,
ரொம்ப ஆச்சரியகரமான அதே மாதிரி டூரியான் பழம் மலேசியாவில்,
மலேசியால கிடைக்கிறது
அந்த பழம் புதுச்சேரிக்கு வந்ததை பத்தியும், மார்க்கெட்டு விற்கப்பட்டது பத்தியும், மக்கள் சாப்பிட்டதை பத்தியும் எழுதியிருக்காரு. மூக்கு கண்ணாடி வந்த பத்தி எழுதிருக்காரு. மூக்கு கண்ணாடி என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் எழுதியிருக்காரு, ஒரு பிரெஞ்சு வணிகன் கப்பல்ல வரான், ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்தான். ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்காரு. பெட்டி எடுத்துக்கிட்டு வந்தான், கவர்னர் கிட்ட துறையை பார்த்தான். துறை கிட்ட கொண்டாந்து பெட்டியை தொடர்ந்து காட்டினான். அவரு 4-5 தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அப்புறம் சின்னத்தோரைய கிட்ட காட்டினான், அவர் ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டான். என்னை பார்த்து, ரங்கா நீ எடுத்துக்கடா அப்படின்னாரு. நான் ஒரு நாலஞ்சு
எடுத்துக்கொண்டேன்.
மூக்கு கண்ணாடி வந்ததை பத்தி எழுந்திருக்காரு. இந்த தகவல் எல்லாம் வேற எங்கேயும் நமக்கு கிடைக்கும்?
சாப்பாடு, திருமணம், கருமாதி, உள்ளூர் சண்டைகள்,
அப்புறம் லஞ்சம் வாங்கினது.
லஞ்சம் வாங்கினது
கவர்னர் என்ன பண்ணுவானா, துறை வந்துட்டான்னா இப்ப புதுசா ஒருத்தன் வந்த பிறகு அவன் விருமானம் கொடுக்கணும். அவனை பார்க்க வர்றவங்களு இப்ப எப்படி ஜமா பந்தி சொல்லி லஞ்சம் வாங்குற அதிகாரிகள், அது மாதிரி எவ்வளவு அவன் கொண்டாந்து கொடுப்பான் அப்படிங்கிற பத்தி பேசிருக்காரு. அப்புறம் இவன் இந்த திருச்சி இந்த இவன் முகமது அலி, சந்தா சாஹிப் எவ்வாறு வெட்ட செய்யப்பட்டான், ஒரு பட்டாணியன் தான் அவன் குனிஞ்சு நமாஸ் படிக்கிற பொழுது அதை பத்தி இருக்காங்க. ரொம்ப என்ன பண்றான்னா, அவரு 1756 ராபர்ட் கிளைவ் வந்தார். 1746 லெபர்தனோ சென்னை கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டையை தாக்குற பொழுது இவன் ஒரு கப்பல் ஏறி கடலூர் டேவிட் கோட்டைக்கு ஓடிட்டான். அப்புறம் அங்க அங்க சுத்தி அவன் மறுபடியும் கவர்னரா வந்துட்டான். வந்த உடனேயே அவன் என்ன பண்றான்னா, போருக்கு தயார் பண்றான். இவருக்கு என்ன பண்ண, கிளைவு இவரு ஆனந்தரங்கம் பிள்ளைக்கு நம்ம டூப்ளே போன பிறகு இவர் கீழே போயிடுறாரு. ஏன்னா இவர் அவன் ஆளாக, ஏன்னா அவன் குற்றவாளி ஆக்கப்பட்டான்.
அவனை கைது செய்து பிறகு அவனுடைய நண்பர்கள் எல்லார் மேலையும் சந்தேகம் இருக்கும்,
சந்தேகம் வந்துடுது. அப்புறம் இவங்கிட்ட இவன் இவனை சேர்ப்பதே இல்லை. இவருடைய பதவி, இவர் எப்ப பதவி ஏற்றதை பத்தியும் சரியான குறிப்பு இல்லை, பதவி இழந்ததை பத்தியும் சரியான குறிப்பு
இல்லை,
சரியாக எழுதப்படல. அப்ப இவரை வந்து தள்ளிடுறாங்க, இவரை இவர்கிட்ட மிரட்டுறாங்க, இவரை அவமரியாதைப்படுத்துறாங்க, இவர் கோட்டைக்கு போறது இல்லை, கேள்விப்பட்டதை தான் எழுதுறாரு.
ஆனா அதுக்கு பிறகும் டாக்குமெண்ட் வச்சுட்டு இருக்காரு,
எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த லாலிங்கிறவன் இந்த கத்தையை போயிடுறான். அவன் ஒரு இன்டைம் அவனை கைது பண்ணவனே இவனும் போயிடுறான். இந்த லாலிங்கிறவன் தாமஸ் லாலிங்கிற ஒருத்தன் வரான். அவனுக்கு சில பிச்சு சிலையெல்லாம் இருக்கு, அவனுக்கு பாண்டிச்சேரியில வேற ஊர்ல இருக்கு. இந்த லாலி வந்து, லாலி வரும்போது பாண்டிச்சேரி ரொம்ப சீரழிந்து போயிருக்கு. சரி, தொழில் இல்லை, வியாபாரங்கள் ஒன்றும் இல்லை, ஆனா ராணுவத்துக்கு பணம் இல்லை, சிப்பாய்களுக்கு பணம் இல்லை, மக்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கிறாங்க. பல ஜனங்கள் ஊரை விட்டுட்டு ஓடிடுறாங்க, வசதியானவெல்லாம் ஊரை விட்டுட்டு
ஓடிடுறான்.
ஊரு பொண்டாட்டி பிள்ளையோட விட்டுட்டு ஓடிட்டான். இவரை கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க, நீ நம்ம பொண்டாட்டி பிள்ளை அனுப்பிட்டியா, நானும் பிள்ளை இங்கேதான் வந்து இருக்காங்க, நீ வேணா வந்து பார்த்து போறோம், எனக்கு ஒரு 10,000 என்ன சொல்றான், ஊர்ல பெரிய மனுஷனா கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு 10,000 வாடகன் கொடுங்கங்கிறான். கொடுக்க முடியாதுங்கிறான். கொடுக்க முடியலன்னா அவங்கள எல்லாம் கட்டி வச்சு அடிப்பாங்க, தூக்கில போட்டுடுவேன், போட்டு கூட்டிடுவேன்.
இதெல்லாம் செய்யறது லாலி,
லாலி பண்ணலாம். லாலியின் காலம் ரொம்ப கொடுமையான காலம். லாலி இங்க ஆட்சி புரிகிற பொழுது ராபர்ட் கிளைவு அங்க இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, இங்க சீந்து போன அவன் தரை வழியாகவும் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் படையெடுத்துடுறான். வந்தவாசி கிட்ட வந்து அவன் பிடிச்சிடறான்.
ஆங்கிலேயர்கள் தோக்கடிச்சிடறாங்க.
அப்ப வந்து இவருக்கு வந்து ஒன்னும் செல்வாக்கு இல்லை, நோய் விடுறாரு.
நோய் சக்கரை இல்லாது, நீங்க சக்கரை
போட்டுக்கீங்களா?
ஆனந்தரங்கம் பிள்ளைக்கு வந்து 1760 ஒரு மனநோய் எல்லாத்தையும் வந்து, ஆனா பெரிய சொத்து இருக்கு அவருக்கு. ஆனா இந்த சொத்து அவர் தவறான வழியில சம்பாதிக்கல, தவறான முறை செலவு செய்யல. ஆகையா நிறைய சொத்துக்கள் அவரிடம் இருக்கு. அவன் புடுங்குறான், எனக்கு ராணுவத்துக்கு கொடு, எனக்கு கொடுனு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு பண்றான். ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு படகுல ஏற்றி, நீங்கள் வந்து டச்சு கால்நாக்கிய தரங்கம்பாடிக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அப்போ உடனே அவருக்கு ரொம்பவும் மோசமாக, 1761 ஜனவரியில் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ அவரோட வாழ்க்கை குறிப்பை வேற ஆளுங்க
எழுதுறாங்க, அவர் சொல்ல சொல்ல அவங்க எழுதுறாங்க.
அவங்க எழுதுறாங்க, அது 1761 ஜனவரி 10 அன்னைக்கு அவருடைய மருமகனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. சைன் பண்றாரு மை லாஸ்ட் லெட்டர், இது என் கடைசி கடிதங்கிறாரு. கடைசியில் யாரும் எழுதுறவங்க உடம்பு ஆயாசமானது,
சாகுற வரைக்கும் எழுதியிருக்காரு.
நாலாயிரம் பக்கங்கள் இப்ப அவர் நமக்கு கிடைச்சிருக்கிறது மட்டும், இன்னும் ஒரு 1000 பக்கம் கிடைக்கல,
தொலைஞ்சு போயிடுச்சு.
இவர் நோட்புக்குள்ளதான் எழுதுவார், அவரே எழுதியிருக்காரு. தன்னால் முடியாத பொழுது ஆள் வச்சு எழுதியிருக்காரு, சொல்ல சொல்ல எழுதியிருக்காரு. எழுதியவர்கள் பல பேருக்கு தமிழ் சரியா தெரியல, அதனால நிறைய கொச்ச வார்த்தை இவர் சொன்னதை விட அதிகமான இடம்பெற்று இருக்குது.
சரி,
ஆனா அவருடைய தமிழ் நடையில ஒரு அழகு ஆத்மா.
இல்ல, நீங்க வந்து நீங்களே வந்து ஒரு கதாசிரியர், கதை எழுத்தாளர், சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கீங்க. எழுத்துங்கிறது வந்து உங்களுக்கு அது, நீ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, உங்களுடைய ஒரு எழுத்து பார்வையில அவருடைய எழுத்தை நீங்க எந்த மாதிரி எவாலுவேட் பண்றீங்க?
அவர் மூளையால் எழுதவே இல்லை, இதயத்தால எழுதிருக்கு. எது நடந்ததோ அதுல ரொம்ப அவர் மறைப்பதற்கு பல பேர் எழுதினான்னா இவனுடைய கருத்துக்கள் தான் வரும், திருச்சி எழுதுவான். எழுதுகிற பொழுது அது வேற ஒன்றாக மாறிவிடும், மனசில் ஒன்றை நினைத்துக் கொண்டு எழுதுவான், அது வேற ஒன்றாக மாறும். இவரு இதயபூர்வமாக எழுதியிருக்காரு, திருக்குறளை பயன்படுத்துறாரு, மூதுரையை பயன்படுத்துறாரு,
சரி,
பழமொழிகளை பயன்படுத்துறாரு,
சரி,
சொலபடல்களை அங்குமிங்கும் அக்காடி இக்காடி இந்த இரட்டை சொற்களை பயன்படுத்துறாரு.
சரி,
அவருக்கு நல்ல பொது அறிவு
இருந்திருக்கு,
இருந்திருக்குது.
இல்ல, அதோட கூட இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அவர் வந்து திருக்குறள், மூதுரை இது எல்லாத்தையும் பயன்படுத்துறாருன்னா அன்றைய கால மக்கள்கிட்ட இது எல்லாமே வந்து பழக்கத்துல இருந்திருக்கு,
படிக்கப்பட்டு இருந்திருக்கு.
அதுவும் இவர் வந்து ஒரு ஒரு பண்டிதரா புலவரா எல்லாம் ஒண்ணு கல்வி கற்கல, இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா பெரும்பாலான கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி படைத்த அறிவு படைத்தவர்கள்ட்ட இதெல்லாம் பழக்கத்துல இருந்திருக்கு.
அடுத்தது காட்டும் அந்த திருக்குறள் அவர் வந்து பயன்படுத்துறாரு. நல்லார் ஒரு உலகு அவர் போட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற மூதுரை மூதுரைன்னு
எழுதுறாரு.
அவருக்கு இருக்கு பழமொழிகள், கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை எல்லாம் அவருக்கு இல்ல. கருத்தை சொல்வதற்கு எனக்கு இதுல என்ன தெரியுமா விசேஷமா பட்டது, அவர் சொந்த வாழ்க்கையை முன்னிறுத்தி உபதேசம் பண்ணுவதற்கு இல்ல, 4000 பக்கங்கள் பார்த்து
எழுதியிருக்க.
அதுல பிரதானமான அம்சம் அவரும் அவர் காலம், எந்த கருத்தையும் சொல்வதற்கு நீங்க நீங்க நன்றாக வாழுங்கள், நிறைய பணம் சம்பாதிங்கள், தானம் செய்யுங்கள், அதெல்லாம் அவர் எழுதும். நான் என்னை சுற்றிய சமுதாயம் எவ்வாறு உள்ளது, எது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னும் பெண்ணும் அவர் போய் டூரியான் படத்தை பத்தி எழுத வேண்டிய
அவசியம் இல்லை,
இல்லைங்களா, மூக்க கண்ணாடியை பத்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை.
அதான் அவரை எதெல்லாம் அவருக்கு அன்னைக்கு வந்து ஆர்வம் கொடுத்ததோ, இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு, ஒரு நமக்கு ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு, புதுமையான ஒரு விஷயமா இருக்கு, இதை எழுதிருவோம்.
அப்புறம் ஒரு நாள் நீங்க சொல்லுங்க போது வந்து ஒரு நாள் மாலை நேரத்துல ஒரு பிரெஞ்சுக்காரன் குடிச்சிட்டு வரான், ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து அடுப்பு போச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் குடிகார பொண்ணு இவன் நேரம் அவ வீட்டுக்குள்ள கொண்டுதான் கொண்டு அவளை செட்யூஸ் பண்ணிருக்கிறான். அவ கொள்ளிக்கட்டை எடுத்து அடிச்சுட்டு ஓடியாந்துட்டான். ஓடியாந்த உடனே பல பேர் சேர்ந்து அவனை வந்து வளர்ச்சி கிழிச்சு அடிச்சு சின்ன கவர்னர் துறைகட்ட கொண்டு சேர்த்துடுறாங்க. அவர் எழுதுறாரு, தமிழன் வீட்டுக்கு பெண்டு பிடிக்க போனா என்ன செய்வான், பெண்டு பிடிக்க.
அதே சமயம் அந்த தமிழ் கலாச்சாரமும் இதுல வருது, தமிழன் வீட்டுக்குள் பெண்டு பிடிக்க போனால் என்ன செய்வார்னா அடிச்சு நொறுக்குவா அப்படிங்கறது
அப்படி சொல்லிட்டு அவர் இருக்காரு. சோ இது வந்து வாழ்க்கை குறிப்பு அவசியம் இல்லை. நீங்க டைரின்னு சொன்னா அவன் கணக்கு வழக்கு, நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து இந்த ஏற்கனவே ஆங்கிலத்தில் நமக்கு வந்து இந்த ஆங்கிலம் என்ன பண்றானோ அதுதான் நமக்கு வந்து முன் உதாரணம். நம்மை வைத்து கூட நாம் வந்து நம்மை வந்து மதிப்பிடுவதில்லை இல்லைங்களா. யாராவது ஒருத்தன் பிரெஞ்சுக்காரன் எழுதிட்டான் ஆங்கிலக்காரன் அடிக்கடி கேட்பேன், ஏன்பா அந்த பிரெஞ்சுக்காரனுக்கு ஒரு தமிழ் இலக்கியம் தெரியுமாயான்னு கேட்பேன். அவனுக்கு சிலப்பதிகாரம் தெரியுமா, திருக்குறள் தெரியுமா, மகாபாரதம் அவனுக்கு தெரியுமா, அது படிச்சது எவனாலும் சொல்றானா, நீங்க ஏன் யாருமோ அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லுவோம், மூன்றாம் தரம் நாலாம் தரம் நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது, மோசமானவர்கள் நல்ல ஆட்சியை கொடுக்கவில்லை என்று நமக்கு தெரியும்.
அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நாமளே அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும்.
அதை புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள இருக்கு, ஏதுக்கு அது இருக்கு, நடந்தே நடந்தவாறு எழுதியிருக்க. இது அவர் எழுதிய சரித்திரம், நோட் புக் அவர் வீட்டுக்குள்ளே கடந்திருக்கு.
சரி,
ஒரு சமயத்துல அவங்க என்ன பண்ணாங்க, தரங்கம்பாடிக்கு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க, எல்லா சொத்துக்களையும் அள்ளிக்கிட்டு போகும்போது இதுவும் போயிருக்கலாம், திரும்பி வந்திருக்கு. அதே வீடு மட்டும் இருக்குது அவங்களுக்கு. ஆமா, 1846 ஏ கொலாஸ் மவுண்ட் பான்ங்கிற ஒருத்தன், அவன் வந்து தமிழ் அறிந்த ஒரு பிரெஞ்சுக்காரன், புதுச்சேரியில் இருக்கிறான்.
சரி,
அவன் பேரு மவுண்ட் போன் அப்படிங்கிறவன். அவன் இவர் வீட்டுல போய் ஏதோ தேடுறான், ஏதாவது ஆவணங்கள் கிடைக்குமான்னு பார்த்தா இந்த நோட் புக்கை பார்க்கறான். தமிழ் தெரிஞ்சவன், படிக்க படிச்ச உடனே அவன் என்ன பண்றான்னா, காப்பி ரைட்டர் கூப்பிட்டு இதை காப்பி பண்ண சொல்றான். ஒரு பிரதிய ஆவண காப்பகம் தமிழகத்துக்கு அனுப்புறான்.
இங்க 1846 அப்ப வந்து பிரெஞ்சு அரசாங்கம் தானே இருக்கு இன்னும் பாண்டிச்சேரியில. ஆனா அது வந்து ஆங்கிலேயர்களுக்கு, ஏன்னா சென்னை வந்து ஆங்கிலேயர்கள் கையில இருக்கு.
ஆமா,
ஆங்கிலேயர்களுக்கு ஒரு செட் குடுக்கறான்.
ஆமா,
சரி,
ஒன்னு வந்து இதுல குடுக்கலாம், பிரெஞ்சு அவனை காப்பாத்து, ஒரு காப்பியை தாம் வச்சுக்கிட்டு ஒரிஜினல் அவங்க கிட்ட குடுத்துட்டான்.
சரி, நேர்மைதான். அப்படியே அள்ளி தூக்கி போட்டு எடுத்துட்டு போகாம 4 பிரதி எடுத்து, ஒன்னு பிரான்ஸுக்கு, ஒன்னு சென்னையில இருக்கிற ஆங்கில அரசுக்கு, ஒண்ணு புதுச்சேரியில இருக்கிற பிரெஞ்சு அரசுக்கு, ஒண்ணு தனக்கு.
ஆமா,
நல்லா இருக்கு. சரி,
மீதியை அவங்க கிட்ட கொடுத்துட்டான்.
அந்த ஒரிஜினல் அவங்கள்ட்டே கொடுத்துட்டான்.
பிறகு அந்த ஒரிஜினல் என்னாச்சு
தெரியல. நல்ல வேலை பிரதி எடுத்தது அப்படின்னு சொல்லணும்.
பிரெஞ்சு காப்பி இன்னமே இருக்கு,
இருக்கு
புதுச்சே மத்த காப்பி எல்லாமே வந்து. இத அப்புறம் அவனே என்ன பண்றான்னா, சில பகுதிகளை ஆங்கில பிரெஞ்சுல
மொழிபெயர்த்து
வெளியிடுறாங்க. இதனுடைய பெருமை தெரிஞ்ச உடனே 1904 ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது.
தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கா?
ஆமா, தமிழ் தான்,
தமிழ்ல இருந்து.
தமிழ்ல இருந்து அந்த ஆங்கில மொழிபெயர்ப்ப தொடங்குறாங்க.
சரி,
அது 1914 இருந்து 1928 10 தொகுதிகளா கொண்டாடுறாங்க.
நீங்க சொன்ன அந்த 4000 பக்கமும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து,
ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க. இத 1924 வாவேஸ் ஐயர், அப்ப அவர் புதுச்சேரியில இருக்க, பாரதியார் வந்து இவரு,
பாரதியார், அரவிந்த் கோஷ், வாவேஸ் ஐயர், மூணு பேர் அங்கதான்
இருக்கிறாங்க. இவரு தமிழ் படிக்கக்கூடியவர், வாவேஸ் ஐயர். அவர் இந்த ஆவண காப்பகத்துல இந்த பிரதி எடுக்கப்பட்ட பிரதியை படிக்கிறார். புத்தகத்துல அது வந்து வெளிவரல. இத படிச்சுட்டு, அடடே இது ரொம்ப நல்ல நூல் அப்படின்னு அங்க இருந்து ரெண்டு காப்பி எடுத்துக்கிட்டு வந்து சுத்தானந்த பாரதி அவருடைய அவருக்கு கீழே இருக்க, இத சில பகுதிகளை நீ பிரதி எடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரு பிரதி எடுக்கிறாரு. அத அவரு நடத்தி வந்த யாரு, நடத்தி வந்த பாலபாரதி, பாலபாரதி மாத பத்திரிகையில வெளியிடுற,
பத்திரிகையில வெளியிடுற
முத முதலாக
அச்சுல,
அச்சுல தமிழர்கள் அப்பதான் பாக்குறாங்க.
சரி,
அதுக்கு ஒரு குறிப்பு அவர் எழுதுறாரு, இது ஒரு சிறப்பான நூல், இருண்ட காலத்தை நமக்கு துலக்கி காட்டுகிறது. அப்புறம் இவருடைய மொழி நடையை பற்றி நாம் ஒன்று சொல்ல வேண்டும், இது பண்டித நடையில் எழுதப்படவில்லை, இது சாதாரண மக்கள் பேசுகிற பேச்சு நடையில் எழுதப்படுகிறது, நாம் இதனை அவ்வாறே வெளியிடுகிறோம், தமிழ் அறிஞர்கள் இதை ஆட்சேபிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம், இதில் ஒரு வன்மையும் வேகமும் இருக்கிறது.
சரி
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை முத முதலாக அதை பற்றி விமர்சனமும் அவர் தான் பண்றாரு. ரெண்டு விமர்சனம் பண்றாரு. இந்த நூல் என்ன சொல்லுதுங்கிறது ஒண்ணு, அப்பா அந்த மொழி நடை, இந்த மொழி நடையை பற்றி அதை நாம செம்மைப்படுத்தாமல் அவ்வாறு வெளியிடுகிறோம். ஏன்னா இந்த புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை செம்மைப்படுத்தி விடுவாங்க,
அப்பதான் அவருடைய நடையாகவே இருக்காது.
இருக்காது, அதுல அவருடைய மனசு அதுல வர தமிழ் இருக்குமே தவிர அவருடைய ஆத்மா வந்து வெளியேற்றப்பட்டது. அந்த காரியத்தை
வாழ்வேஸ்வரம்
பண்ணாங்க. 1939 டூப்ரெயில்ங்கிற ஒரு ஒரு ஆர்காலஜிஸ்ட் மறுபடியும் அவர் வீட்டுக்கு போறான். அது ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய மாளிகைக்கு போய் வேற என்ன பொருளை தான் அவர்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு தோண்டி பார்க்கும்போது அவரும் டூப்ளேவும் ஒரு ஆவணத்துல கையெழுத்து இருக்காங்க. டூப்ளே பிரெஞ்சில வெளியிட்டு இருக்கான், இவர் தமிழ்ல கையெழுத்து போட்டு ஆனந்த ரங்கன் அப்படிங்கிற பேரில் இவர் கையெழுத்து இருக்காரு. அதை கண்டுபிடிச்சி அப்புறம் அவர் பயன்படுத்திய வார் இதெல்லாம் வந்து அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டு வந்தான். 1948 புதுச்சேரி அரசாங்கம் முதன் முதலாக இந்த ஆனந்தரங்கமுடைய நாட்குறிப்பை வெளியிடுகிற பணியை மேற்கொண்டு ஒரு தொகுதி வெளியிட்டுச்சு. அப்புறம் தொடர்ந்து 10 அதை வந்து வெளியிட்டு முடித்தார்கள். இன் ஆனால் இன்று வரையில் அந்த நூல் பெற வேண்டிய அங்கீகாரத்தை
பெறவில்லை.
ஏனென்றால் படிப்பது இல்லை. ஏனென்றால் அது செந்தமிழ் நாடுகள் எழுதப்படவில்லை. ஒன்று, அது ஒரு கருத்தை சொல்லவில்லை. ரெண்டு, நமக்கு இலக்கியம் என்று சொன்னால் அது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும், ஏழைகளை மேன்மைப்படுத்த வேண்டும், இந்த காரியம் எதையுமே அது செய்ய வேண்டும்.
சரி, வேணாம், தமிழ் ஆசிரியர்களை விட்டுருங்க. வரலாற்று ஆசிரியனுக்கு இது வந்து ஒரு கோல்டு மைன் இல்லையா? அப்படியே வெட்ட வெட்ட குறையாத சுரங்கம் இல்லையா?
நீங்க சுயமாக எனக்கு தெரிஞ்சு மிக பெரும்பான்மை யாருமே எழுதவில்லை. கே கே பிள்ளை பெரிய சொல்ல நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்காரு. கே கே இவருக்காரு,
ஆமா,
ஏ கே நீலகண்ட சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு.
சரி, இல்லைன்னா ஒரிஜினல் வரலாற்று ஆராய்ச்சி பண்ணணும்னா இந்த காலகட்டத்தை நீங்க இப்ப ஆனந்தரங்க பிள்ளை உருவாக்கின அளவுக்கான ஆவணம் வேற யாருமே பண்ணலையே. அப்ப இவர தானே போய் படிச்சாங்க எல்லாரும்.
இத பத்தி சொல்ல, இதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த அடையாறு ஆறு, இது கோஜா பீட்டர் ஒசாங்கிற அவன் வந்து ஒரு ஆர்மேனியர். ஆர்மேனியர்களும் யூதர்களும் இந்த சென்னை வளர்ச்சி பெற்றவுடன் வந்தார். ஏன்னா அவங்க அடிப்படையில் வந்து வணிகர்கள்,
வணிகர்கள்
ரொம்ப சிரமப்படாத தொழில் செய்யணும். அப்ப ஆடம்பரமான பொருள் முத்து வைரம் தங்கம் இதைதான் வாங்கி அவங்க விற்பாங்க. இதுல ஈடுபட்டவர்கள் தான் வந்து இந்த பவளக்கார தெரு வந்து யூதர்களுடைய தெரு.
சரி,
பவளம் அதே ஆர்மேனியர்கள் ஸ்ட்ரீட் அங்க இருக்கு.
ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்னே தான் சொல்றாங்க.
நிறைய பணம் பண்ணாங்க. பணம் பண்ண உடனே தான் இவன் இந்த கோஜா பீட்டர் ஒசாம் அவன் பண்ணான். அந்த கோசாவை பத்தி இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, டூப்ளே காலத்துல அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஓடினோடனே டூப்ளே அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுறான், நீ ஆங்கிலேயர் கூட இருக்கிற, நீ பெரிய பணக்கார நல்லவன், ஏன் கூட வந்துருங்கிறான். அவன் சொல்றான், முடியவே முடியாது, நான் இவ்வளவு சொத்துக்களையும் அவர்களுடன் இருந்தான் சம்பாதித்தேன்,
ஆங்கிலேயர் காலத்துலதான் சம்பாதித்தேன்.
ஆமா, ஆனால் இந்த ஓசா நன்றி மறதவன் அல்ல, நான் அங்கேயே இருப்பேன், என் சொத்து உங்களுக்கு தேவை என்றால்
எடுத்துக்கோ
எடுத்துக்கோ. இந்த விஷயம் அதுல இல்ல.
சரி,
அவரு இந்த ஒரு மகாராஜா கட்டான்னு எழுதியிருக்கார், அது ஒண்ணு சொல்லிருக்கார். அப்புறம் இவர் வந்து 1736 இருந்து 1761 25 எழுதியிருக்கார். தொடர்ந்து சலிப்பே இல்லாம நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு ஒரு விதமான பாகுபாடு இல்லை. தன்னையும் ரொம்ப, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த பத்தி கேட்கிறான், என்ன உனக்கு குழந்தை பிறந்திருக்காம ஏன் சொல்லல அப்படிமா, எங்க சொல்றதுமா, உங்களுக்கு அடிமை சேவகம் செய்வதற்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குற அப்படிதான் அவரு துரன்னு தான்.
அதாவது அந்த பிரெஞ்சு கவர்னர்ட்ட போய் சொல்றப்ப, எனக்கு குழந்தை, உங்களுக்கு அடிமை சேவகம் செய்ய எனக்கு ஒரு குழந்தை
பிறந்திருக்குன்னா இவர் வந்து
சரி
சொல்றாரு. இவரையே இவர் நிறைய சம்பாதிச்சதுனால ரொம்ப வல்லலா இருந்திருக்கு. சமஸ்கிருதத்தில் இவரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காங்க, தெலுங்குல ஒரு புறவஞ்சி ஒண்ணு.
அதாவது இவர் இவர் கீழே இருக்கிற இவர் வந்து புரவலரா இருந்து சில புலவர்கள் அல்லது புத்தகம் எழுதக்கூடியவர்கள் வந்து இவரை பற்றி சமஸ்கிருதத்துல ஒரு புத்தகம் அது கிடைக்குதா? இப்ப
இருக்கு 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 அது கிடைக்குது. தெலுங்குல ஒரு பசங்க எழுதிருந்தாங்க,
ஆனா தமிழ்ல எதுவும் எழுதப்பட்டதா தெரியல.
தமிழ்ல எழுதப்பட்டதா எனக்கு தெரியல, ஒருவேளை இருக்கலாம்.
குறவஞ்சி சொன்னீங்க,
குறவஞ்சி இல்ல இதுல அது அந்த குறவஞ்சி வந்து தெலுங்குல
தெலுங்குல சரி சரி
தெலுங்குல
தெலுங்குல பாடல் வடிவில் ஒன்னு எழுதப்பட்ட
அவருடைய வாழ்க்கை வரலாற அது வந்து நடனமா அரங்கேற்றி இருக்காங்க. அது சொன்ன தேவடி ஆளுகளை விட்டு ஆட வச்சு அவர் எழுதாரு, அதை பத்தி எழுதிருக்காங்க. இதுதான் அவருடைய முக்கியமான இது. இவருடைய இந்த 4000 பக்கத்துல என்ன மொழிகள் என்ன மொழி சொற்கள் எல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா போர்த்துகீஸ், பிரெஞ்சு, ஆங்கிலம், டச், இது வந்து புதிய மொழிகள். பழைய மொழிகளாக பாரசீகம், அரபு, உருது, இந்துஸ்தானி, தெலுங்கு, மராட்டி, கன்னடம், அப்புறம் இயல்பாக சமஸ்கிருதம் ஆகிய
8+4=12
மொழி சொற்கள் இந்த நூலில் விரவி இருக்கிறது.
அதுவே ஒரு தனி PhD ரிசர்ச் பண்ணலாம்,
பல PhD. அப்புறம் இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது, இந்த நவீன எழுத்தாளர்களுக்கு உங்க பேச்சு மொழியில கதை எழுதலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்தது இந்த நூல் தான். சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க, சில பேர் தெரியாமலும் பண்ணலாம். இதுதான் இதனுடைய முக்கியம். இந்த ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய நூலினுடைய பங்களிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, எழுத்தாளனுக்கு உன்னுடைய நீ பேசுகிற அன்றாடம் பேசுகிற மொழியில் நீ ஒரு காவியம் படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை
கொடுத்தது
இது கொடுத்திருக்குது. சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாமலே இந்த காரியத்தை. இப்ப இந்த கிராமிய நாவல், இந்த வட்டார நாவல் சொல்றாங்கல்ல, இந்த வட்டார நாவலுக்கு எல்லாம் இதுதான் வந்து மூலாதாரம் அப்படிங்கிறது என்னுடைய.
இல்ல அது நல்லா தெளிவாக விளங்குது. இப்ப நீங்க வந்து இத்தனை ரிசர்ச்சும் எதற்காக செய்ய ஆரம்பிச்சீங்க?
நான் வந்து இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் மத்திய மொழிகள் நிறுவனம்னு ஒரு ஒன்று மைசூர்ல இருக்கு, அது மத்திய அரசாங்கம்.
சரி,
அவங்க வந்து இந்த மாதிரி கல்விக்காக சில டாக்குமெண்ட்ரி பண்றாங்க,
ஆவணப்படங்கள்
எடுக்கிறாங்க. இது ஆங்கில மொழியில தான்
எடுக்கிறாங்க.
இப்ப தமிழ்லயும் கொஞ்சம் பண்ணுங்கிறாங்க, அது ஆங்கிலத்துல பண்ணிட்டு
அப்புறம் தமிழ் டப் பண்ற மாதிரி
வாய்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க.
சரி,
அதற்கு அவர்கள் சில தலைப்புகளை சொல்வார்கள், நாமும் சில தலைப்புகள் சொல்லலாம்.
சரி,
ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு அவர்கள் சொன்னது எனக்கு பிடித்திருந்தா நான் அதை ஏற்றுக்கொள்வேன்.
சரி,
இல்லாவிட்டால் எனக்கு பிடித்ததை சொன்னா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்.
சரி,
அப்படி சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆனந்தரங்கம் பிள்ளை ஒன்று பண்ணலாமே.
ஆனந்தரங்க பிள்ளையை பத்தி ஒரு ஆவணப்படம் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க.
அவங்க உடனே சரி, நீங்க எனக்கு அவங்க என்ன பண்ண முன்னாடி ஒரு சினாப்சஸ் கேட்பாங்க.
சரி,
அப்புறம் ஒரு அகாடமிக் ஸ்கிரிப்ட் கேட்பாங்க.
சரி,
அப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் கேட்பாங்க.
சரி,
இதனையும் ஓகே பண்ண பிறகு அவங்க ஒரு ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க.
சரி,
அந்த ஒர்க் ஆர்டர் மேல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி
வந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அந்த வேலையை.
ஆமா ஆமா, கிட்டத்தட்ட முடிச்சே விட்டேன்.
சரி, என்னென்னலாம் பண்ணிட்டீங்க? அதாவது ஷூட்டிங் முடிச்சாச்சு,
ஷூட்டிங் முடிச்சிட்டேன், டப்பிங் வாய்ஸ் வந்து
சரி
முடிச்சிட்டேன், இன்டர்வியூஸ் முடிச்சிட்டேன். இப்ப எடிட்டிங் வந்து
எடிட்டிங் பாக்கி,
எடிட்டிங் வந்து பாதி பண்ணிட்டேன்.
சரி,
இதுல எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது வந்து இன்டர்நெட். இன்டர்நெட் வந்து ஏன்னா ஆனந்தரங்கம் இப்ப லெபர்தனோ பத்தி தான் அவர் எழுதியிருப்பாரே தவிர அவன் யாரு
எழுதியிருக்கான்,
எப்ப பிறந்தான், எங்க பிறந்தான் அப்படிங்கிற தகவல் அதுல வந்து
இருக்காது.
டூப்ளே வந்தான் எழுதியிருப்பான தவிர டூப்ளே உடைய பின்புலம் என்னங்கிறது அவர்
அந்த சமயத்துல யாரு பிரான்ஸுடைய யாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்காது,
இருக்காது. சோ அதையெல்லாம் எனக்கு அப்புறம் இந்த இந்த இதையெல்லாம் எனக்கு வந்து தெரியும்.
இந்த வாழ்க்கைய 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் இல்லையா? அது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையாச்சு.
இல்ல, ஒரு விஷயம் தான் இருக்கு, நாங்க கதை எழுதும் போது அடிக்கடி சொல்லி என்னுடைய நண்பர் காணா சொல்வாரு, 200 பக்கத்துல சொல்ல முடியாத எதையும் 2000 பக்கத்துல சொல்ல முடியும்.
சரி, அப்படியே வந்து 2 பக்கத்துல சொல்ல முடியுமா? அதுதானே சேலஞ்ச்.
அது வந்து புரிந்து கொள்கின்றதாம்.
சரி,
நீங்க நாம் வந்து கதையை நாம் சொல்வதற்கு முன்னே புரிந்து கொள்ளுங்க. இப்ப இது வந்து ஒரு இது ஒரு முதல் முயற்சி, இது பல பேர் பண்ண வேண்டிய முயற்சி. இது மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு ஒண்ணுமே, அவர் மத்திய அரசாங்கம் இதுக்கு வந்து பணம் கொடுக்குது. அவங்க கொடுக்குற பணம் ரொம்ப நீங்க எதிர்பார்க்க ரொம்ப சிரமமான, இது ஆசை பத்தி அலையிருக்கு. நானே ஸ்கிரிப்ட் ரைட்டர், நானே ரிசர்ச்சர், நானே எடிட்டர், நானே வந்து பெயிண்டர், என்ன நானே கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்,
கஷ்டம்தான்
அது உள்ள பண்ணி. அப்புறம் பேராசிரியர்கிட்ட போய் இதை வந்து நீங்க எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேளுங்க, இது தெரியாது. அவங்க யாரு பெரிய எக்ஸ்பர்ட், அவங்க ஆனந்தரங்கம் பிள்ளைல வந்து தேர் நாட் எக்ஸ்பர்ட்,
புரியுது
இல்லையா?
அதனால பிரெஞ்சு ஹிஸ்டரி எக்ஸ்பர்ட் யார்ட்டையாவது போய், ஒருவேளை ஆனந்தரங்க பிள்ளை தெரியாட்டாலும் வேற அந்த பிரெஞ்சு காலத்தை பத்தி ஏதாவது பேச வேண்டியிருக்கலாம்.
தமிழர்களுக்கே அடிக்கடி காண சொல்லு, தமிழகாரியாத தமிழ் இலக்கியம் பாரு.
அதே மாதிரி வரலாற்றாளர்கள் அறியாத வரலாறு.
அந்த அங்க எனக்கு இந்த பாண்டிச்சேரியில கண்ணன் இருக்க பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்ல, அவர் ரொம்ப அவர் எனக்கு நிறைய பேசினார். நான் பார்த்த வரையிலும் அவர் ரொம்ப சிறப்பாக முன் தயாரிப்பு, ஏற்கனவே இருக்க தயாரிப்பிலேயே அவர் வந்து இருக்கார். சோ அதனால நான் வந்து ஒரு நாள் போன் பண்ணேன், கண்ணன் மாதிரி ஆனந்தரங்கம் பிள்ளை பண்ற வரணும் வாங்க அப்படின்னாரு. உட்காந்து நாலு கேள்வி கேட்டா அவர் அத ஆனந்தரங்க பிள்ளை என்ன செய்திருக்கா அப்படின்ற பத்தி அவரு.
இதுக்கு முன்னாடி நீங்க வேற என்ன டாக்குமெண்ட்ரி பண்ணிருந்தீங்க?
நான் வந்து ஒரு 10 டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கேன். முதல்ல நான் பண்ண டாக்குமெண்ட்ரி 1982 டெரக்கோட்டா மேட்சஸ் இன் தமிழ்நாடு ஒன்று.
சரி,
அது தூர்தர்ஷனுக்காக பண்ணி கொடுத்தேன்.
சரி,
அவங்களுக்கு ஒரு அவார்டு வாங்கிச்சு. அதாவது அது சைப்ரஸ்ல ஒரு கான்பரன்ஸ்ல பிலிப் ஃபெஸ்டிவல் இருக்கு. ஏன்னா பிரெஞ்சு நாங்களா அவங்க பார்த்தோம், நம்மளுடைய அந்த மாபெரும் அந்த உருவங்களை பார்த்து. அப்புறம் சில இது பண்ணேன், ஜெயகாந்தனை பத்தி ஒன்று பண்ண சாதிக்காரு,
அது நான் பார்த்திருக்கேன்.
அப்புறம் வந்து மைசூருக்காக நான் தொடர்ந்து பண்றேன், எனக்கு ஒரு ஆண்டு ஆயிடுது.
ஒரு ஒரு ஆவணப்படம் முடிக்கிறதுக்கு ஒரு ஆண்டு ஆகுது,
ஒரு ஆண்டு ஆயிடுது. ஆனா 3 முடிக்கணும். அப்புறம் நமக்கு நாம் வந்து இத நான் வந்து எழுத்தாளன், என்னுடைய முக்கிய நோக்கம் கதை எழுதுவதுதான். இதுக்கு மத்தியில இது ஆசை பற்றியே தான் இதை நான் பண்றேன்.
இல்ல இப்ப நீங்க தொடர்ந்து எழுத்து கதைகள் எழுதிட்டு?
ஆமா. இப்ப ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன், மாயாலோகம்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கனடாவில் இருந்தேன். போன ஆண்டு வந்து நிகழ்காலத்திற்கு முன்பு ஈகாலஜி என்வரன்மெண்ட் பத்தி, அதுலதான் அந்த இவளை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறேன். இந்த ரோசன் கார்சன் தான் அவன், இந்த சைலன்ட் ஸ்பிரிங், சைலன்ட் ஸ்பிரிங் சொல்லிட்டு அவர் கெனடி கார்சன் ரோமன்.
அது நான் ஃபிக்ஷன்.
நான் ஃபிக்ஷன்,
சரி,
நான் ஃபிக்ஷன் எழுதிருக்கிறேன். இப்ப ரெண்டு நாவல் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
இல்ல, இது நீங்க இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன் இல்லையா, உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்ல கதைகள் எழுதிட்டு இருக்கிறப்ப நடுவில் வந்து ஆராய்ச்சி டாக்குமெண்ட்ரி, ஒருவேளை அது வந்து ஒரு சரியான பேலன்ஸ் கொடுக்குது. ப்ராபபிலி
எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்ம ஊர் எழுதுறோம்னா நம்ம ஊர்ல என்ன மண் எழுதுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கதை இவ எழுதுறோம் அறிவற்றமன்றாங்க.
புரியுது,
கதை எழுதுவதற்கு ஒரு அறிவு வேண்டும். அந்த அறிவு வந்து வேற மாதிரிதான் பண்ணி பண்ணி, இட்ஸ் நாட் மேட்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்றது. நான் வந்து வெறும் எழுத்தாளர் மட்டுமல்ல,
நீங்க ஒரு கதாசிரியர், ஒரு எழுத்தாளருங்கிற நோக்கில பார்க்கிறப்ப அந்த ஒரு பன்முக இது கிடைக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க முன்னாடி வந்து வெறும ஒரு டாக்குமெண்ட்ரி மேக்கர் ஆனந்தரங்க பிள்ளை அப்படிங்கறது இல்லாம அந்த ஹோல் என்வயர்மெண்ட் சொல்றப்ப அந்த சுவாரஸ்யமான விஷயங்கிறது வந்து ஒரு மாபெரும் சண்டை போர், எங்க இருந்தோ ஒருத்தன் வரா ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு இங்க சண்டை போடுறதுக்கு, ஆனா அவங்களுடைய மனைவி மார்கள்ங்கிறப்ப வந்து டக்குனு ஒரு வேற கலர் கிடைச்சிருது. சோ உங்க பார்வை வந்து, ஆனா இதுதான் வந்து ஒரு வாசகளுக்கும் ஆர்வத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தோணுது
எனக்கு. நிஜமானது நிஜமானது எது சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏ இந்த டூப்ளேவை சொன்னது, இந்த டூப்ளேவை அங்க வந்து கூப்பிடுறாங்க, அவனை வந்து அங்க இம்பீச்மெண்ட் பண்றாங்க, இம்பீச்மெண்ட் பண்ணி அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்றாங்க, அவனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவன் பாப்பராய் செத்து போயிடும்.
சரி,
செத்து போன 100 கழிச்சு யாரோ ஒரு செனட்டர் ஒருத்தன் பிரெஞ்சு லைப்ரரியில டூப்ளேவ் கொடுக்கும் படிச்சுட்டு அவன் என்ன பண்றான்னா, பார்லிமெண்ட்ல பேசுறான், அவன் மேல நம்ம அநியாயம் பண்ணிட்டோம், அவன் வந்து உண்மையாகவே நம்பிக்கையுடன் நமக்காக போராட்டுவன் அப்படி சொல்லிட்டு அவன் பேசின உடனே பார்லிமெண்ட் அதை ஏத்துக்கிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு
போனவனுக்காக
100 ஆண்டுகள் கழிச்சு ரெண்டு சிலை செய்து ஒன்று பிரான்சிலையும் ஒன்று பாண்டிச்சேரியும் வைக்கிறாங்க.
அதாவது ஒருத்தர் இருந்து ஒரேடியா ஹீரோவாகவும் இருக்கிறது இல்ல, வில்லனாகவும் இருக்கிறது இல்ல. நிச்சயமா தூப்ளே வந்து ஒரு ஆங்கிள் பார்த்தா இந்தியாவை சுரண்டி இருக்கான், இந்தியாவில இருந்து மக்களை தொல்லப்படுத்திருக்கான், அல்லது அவன் நேரடியா செய்யாட்டாலும் அவனுடைய ஆட்சியில அவனுடைய மனைவி மூலமாகவும் பிறர் மூலமாகவும் தொல்லைக்கு ஆட்பட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் அவன் அவன் மனசுல வந்து பிரான்ஸ்ங்கிற நாட்டை வந்து இந்தியாவை பிரான்சின் ஒரு காலனியாக ஆக்கி ஆங்கிலேயர்களுக்கு விரட்டி ஒரு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு அவனுக்கு. சோ ஒரு இடத்துல பிரெஞ்சு சைட்ல இருந்து பாக்குறப்ப அவன் ஒரு பெரிய ஹீரோ. அதே நேரம் அவன் தனிப்பட்ட முறையில நிறைய லஞ்சம் வாங்கியிருக்கலாம். அவன் ஏன்னா இம்பீச்மெண்ட் குற்றத்துல வந்து அவங்க ஏகப்பட்ட குற்றங்கள் சொல்லியிருக்கலாம், அதுலயும் நிறையாவதும் உண்மையா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க அதே தானே நடந்திருக்கு கிளைவுக்கும், கிளைவ் மேல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஆனா கிளைவ் தான் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இந்தியாவில ஸ்தாபிச்சது. சோ ஒரு விதத்துல வந்து கிளைவ் தீப்ளே இதுல வந்து இவன் மேல போயிருந்தா இந்தியாவில முத்தையா அவருடைய புத்தகத்துல எழுதியிருப்பாரு. நம்ம வந்து இந்த புத்தகத்தை அவர் இந்த மெட்ராஸ் ரீடிஸ்கவர்ட் எழுதுறப்ப ஏகப்பட்ட விஷயத்துல லாலி ஜெயிச்சிருந்தா அல்லது தீப்ளே எப்படி பண்ணிருந்தா அல்லது கிளைவ் அப்படி பண்ணிருந்தா, ஒருவேளை நான் இந்த புத்தகத்தை பிரெஞ்சுல எழுதிட்டு இருப்பேன், நீங்க எல்லாம் இதை பிரெஞ்சுல படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு.
நான் இந்த இந்த லாலியை பார்த்தா அவனுக்கு ஒரு செலவு ஒண்ணு இருக்குது. இந்த பிரெஞ்சு நமக்கு பிரெஞ்சு காலம் பத்தி நமக்கு ஒண்ணு தெரியறது
தெரியறது,
மொரிஷியஸ் சேரி யூனியன் பிரெஞ்சு கயானா பத்தி நமக்கு ஒண்ணு தெரியறது இல்ல. பட் அதுக்கெல்லாம் இப்ப இருக்கிற அவங்க நிறைய ஸ்டாம்ப் டூப்ளே விட அவனுக்கு செல்வாக்கு இருக்கு.
ஆனா ஆக்சுவலா நான் படிச்சது அந்த இதுலதான் முழுக்க அவரை பத்தி நான் படிக்கல லாலிய. பட் இவருடைய முத்தையாவுடைய மெட்ராஸ் ரீடிஸ்கவர்ட் அதோடைய புத்தக தமிழ்ல கொண்டு வந்தோம் சென்னை மறுகண்டுபிடிப்புன்னு, அங்க லாலிங்கிற பேர் வருது. அவன் ஆக்சுவலா ஒரு ஐரிஷ்காரன்.
லாலியினுடைய பீரியட பத்தி ஒரு கடிதம் ஒன்னு இருக்குது, 1759 இந்த நாள் காத்தாலே தமிழிலே ஒரு கடுதாசி எழுதி லாலியினுடைய மேஜை மேலே வச்சு இருந்ததாகவும் அதை மூசோ லாசேல் வந்தவுடனேயே அவன் கையிலே கொடுத்து உமக்கு தமிழ் தெரியுமா, இது தமிழிலே எழுதி நம்முடைய மேசையின் மேலே வச்சு இருந்தது என்று படிக்க கொடுக்கவும் அதில் எழுதி இருந்தது, இந்த பட்டினத்திலே இருக்கின்ற ஏழை சனங்களை ஏன் உபத்திரம் பண்ணுகிறீர்கள், இதிலே பட்டினம் வெகு காபாராப்பட்டு உள்ளது, சனங்கள் எல்லாம் ரொம்ப கெட்டு போனார்கள், இத்தனை உபத்திரம் பண்ணி பணத்தை வாங்கி உங்களுக்கு என்ன காரியம் ஆச்சு, இனிமேலேயும் ஏழை ஜனங்களை உபத்திரம் பண்ணாமல் படிக்கு சுவாமி முகத்தை பார்த்து தயவு பண்ண வேண்டியது, உங்களுக்கு தண்டு சிலவும் நடக்க வேண்டுமென்றால் இந்த பட்டினத்திற்குள்ளே 3 பேர் உங்களுடன் இருக்கிறார்கள், அவர்களை விட்டு போட்டு ஏழை ஜனங்கள் ஏன் உபத்திரம் பண்ணுகிறீர்கள், இப்பவும் அந்த 3 பேரையும் அழைச்சி கேட்டால் வேணுங்கிறது லட்சத்தரம் கொடுப்பார்கள் என்று எழுதி இருந்ததாகவும் இந்த படிக்கு மூசோ லசேர் படித்து காண்பித்ததாகவும் இதிலே சம்பா கோயில் லாவரே என்கிறவரும் வந்திருந்தார், அவரும் கூட படித்து பார்த்து 2 பேருமாய் தெரிஞ்ச மட்டும் சொன்னார்கள், இதை மூசோ லாசேர் எடுத்து போய் பிரெஞ்சு படுத்தி வர சொன்னார்.
இல்ல அந்த எழுத்து நடை ரொம்ப சுவாரஸ்யமா
இருக்கு. 1759 தமிழ் நீங்க ஆத்மாவால் எழுதினா தமிழ் சாவாது, நீங்க மூளையால் எழுதினா நீங்க டிடிபி பண்ணி எடுத்தா அது பிரேதமா வரும். நாங்க அதான் சொல்றது தமிழுக்குள்ளேயே ஒரு தமிழை கண்டுபிடிக்கும், அது லிவிங் லாங்குவேஜ், அது வந்து ரைட்டர் தான்.
அந்த சினங்களை உபத்திரவம்
உபத்திரம்
உபத்திரவம் ஏன் பண்ணுறீர்கள்?
ஆமா அப்படிதான் கேக்குறேன். யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாங்க,
ஒரு அனானிமஸ் லெட்டர், ஒரு பேர் இல்லாம ஏண்டா என்ன படுத்துற அப்படி. உனக்கு பணம் வேணும்னா ஒரு மூணு பேர் இருக்கா அவங்கள்டே இருந்து எடுத்துக்க, என்ன மாதிரி ஏழைகள்ட்ட இருந்து ஏன் பணத்தை புடுங்குற
டூப்ளெக்ஸ் மனைவி இருக்காள் அது மேடம் டூப், அவர் பேர் எழுத மாட்டாரு. அவ வந்து அவ வந்து சந்தா நாகூர்ல ஒருத்தி, அவன் ஏற்கனவே புரட்சிக்காரன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு குழந்தை பெற்று காலமான பிறகு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அஞ்சு குழந்தை பெறாரு. இவ ரொம்ப அரக்கண்டுமானவன், அவ வந்து ஒரு நூறு பேர் ராணுவம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் தூக்கல போறத பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. தண்டா போறத பத்தி இந்த யாரா அவங்க புரோஹிபிஷன் கூட கொண்டாந்துருக்காங்க.
சரி,
இது இது போடுறான், யாராவது இனிமேல் வந்து ரோட்டில் வந்து மலை ஜலம் கழித்தால் அவர்களுக்கு அஞ்சு வராகன் பயன் போடு வேணலாம், நிறைய விஷயங்கள் தவிர்க்க போறத பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு.
சார் ரொம்ப நன்றி சார், ஆனந்தரங்க பிள்ளை பற்றி பல விஷயங்களை ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்தீங்க. இதுல வந்து நீங்க அடுத்து இந்த ஆவணப்படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஆர்வத்தை நிறையவே ஏற்படுத்தியிருக்கீங்க. இந்த ஆவணப்படம் வந்ததும் அதை நிச்சயமா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்க்கணும். கூடவே இந்த ஆவணப்படத்தை எப்படி பொதுமக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் பேசலாம். நன்றி சார்.